மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் வரையில் நமக்கு கஷ்டங்கள் கிடையாது. அந்த மனதிற்கு தேவையானது என்ன? அந்த மனம்தான் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் இயக்கக்கூடியதாக இருக்கிறது. மனம் என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த நிமிடமே அவனுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து போகிறது. மனம் என்று ஒன்று இல்லை என்றால் அவனுடைய மனம் வெறுத்து போய்விடுகின்றது. மனம் என்ற ஒன்று இல்லை என்றால் அவனுக்கு வெறுமையாகிவிடுகின்றது. மனதில் ஒரு விதமான பயம் பற்றி கொள்கின்றது. அந்த மனம் என்பது என்ன? நன்மையான செய்திகளாக மனதில் என்ன இருக்கின்றதோ அவ்வளவும் மனமாக இருக்கின்றது. மனமிக்க செய்திகள், அழகான நுகரக்கூடிய தன்மையை கொண்டிருக்கூடிய மனம், வாசனை, அந்த மனமிக்க செய்திகள் என்னுள் இருக்குமானால் நான் மனம் கொண்டிருக்கின்றேன், என் மனம் இருக்கிறது என்பது பொருள். அழகான செய்திகளாகவும் என்னுடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நிரந்தரமான நன்மைகளுக்குரிய செய்தியாகவும் என்னுடைய மனதில் இருக்குமானால் என் மனம் நாளைய வாழ்க்கைக்காக என்னை இயக்க ஆரம்பிக்கின்றது. ஆனாலும் ஒவ்வொரு செய்தியும் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது நாம் அதனை நம்முடைய எண்ணமாக உணர்கின்றோம். இறைவனுடைய வாக்கு, ஆற்றல் மிக்க அந்த வாக்கானது நம்முடைய மனதில் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அது என்னுடைய ஒரு தேவை என்று. நிச்சயமாக இல்லை. உங்களுடைய தேவையாக இறைவனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதை மனமிக்கதாக்கி அந்த மனதை உங்களுடைய எண்ணமாக ஆக்கி விரும்பக்கூடியதை அங்கு அமைத்து இந்த வாழ்க்கையை உங்களுக்கு வேண்டும் என்று இறைவன் உங்களுக்காக விதிக்கின்றான். அதுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக அமைகின்றது. அது எனக்கு நிகழ்ந்து தீர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒவ்வொருவருடைய மனமும் இவ்விதமாக அவர்களுக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்தியை, நற்செய்தியை அறிவித்து நல்ல உபதேசமும் செய்கிறது. நாம் நற்செய்திகளை கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய நாளைய வாழ்க்கை எனக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அந்த சிறப்புக்கு அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய தீமைகள் எல்லாம் நீக்கப்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். என்னுடைய தீமைகள் என்ன? எனக்கு என்னுடைய நன்மைகளுக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில துன்பங்களும் கஷ்டங்களும், இதனை நான் விரும்பவில்லை. ஆனால் எனக்கு சில நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை தெரிந்தால்தான் செய்வேன், தெரிந்த பிறகுதான் விரும்புவேன். ஆனால் என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாடுங்கள், சிறப்பான வாழ்க்கையை வாடுங்கள், அழகான வாழ்க்கையை வாடுங்கள், நன்மையை கொண்டு வாடுங்கள் என்று. இது ஒவ்வொன்றுமே சுகமானது, நன்மையானது, அழகானது, எந்த துன்பமும் தீண்டாதது என்றால் எனக்கு துன்பம் தீண்டாதது மட்டும் தெரியும். ஏனென்றால் நான் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். துன்பம் தீண்டாத வாழ்க்கையை வேண்டும் விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது துன்பம் தீண்டாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன். அதன் காரணமாக நான் அதை விரும்புகின்றேன். துன்பத்தை நீக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நான் அறிவிக்கப்படுகின்றேன் அந்த ஒரு எண்ணத்தை முதலில் நாம் கொள்ள வேண்டும். அது என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது என்று நாம் கருதக்கூடாது. என்னுடைய எண்ணமாக இருந்தால் அதனை நான் இனிதான் அதனை என்னுடைய வாழ்க்கைக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என் வாழ்நாள் முழுமைக்கும் துன்பம் நிகழக்கூடாது என்பதை நான் அறிகிறேன். அவிதமாயின் எப்படி இந்த துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டால், நிச்சயமாக இந்த துன்பமானது என்னுடைய மனதில் நான் எண்ணம் கொண்டதாக கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பம் நிகழ வேண்டும், துன்பம் நீங்க வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது எனக்கு வழி கிடையாது. துன்பத்தை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் பொழுது அதற்கான வழிமுறைகள் என்னிடம் இல்லை. ஆனால் துன்பத்தை சம்பாதித்தது நான் தான். நன்மை என்று கருதி கொண்டு துன்பத்தை நான் சம்பாதித்தேன். பிறகு நான் அறிய வேண்டியது என்னவென்றால், என்னுடைய வழிமுறைகளிலும் என்னுடைய எண்ணத்திலும் என்னுடைய அறிவை கொண்டும் துன்பத்தை சம்பாதிக்க முடியுமே தவிர நான் விரும்பக்கூடிய துன்பம் நீக்கப்பட்ட சுகமான வாழ்க்கையை நான் சம்பாதிக்க முடியாது. ஏனென்றால் நான் என் அறிவை கொண்டு சம்பாதித்தது, மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டு சம்பாதித்தது. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நான் விரும்பும் பொழுது மனிதர்களுடைய எந்த வழிமுறையையும் நான் வேண்டாம் என்று கருத வேண்டும். ஆனால் நான் அவ்விதமாக கருதுபோன் அல்ல. அந்த வழிமுறைகளையே நான் எடுத்துக்கொண்டு மீண்டும் அவர்களிடமே நான் எவ்விதமாக என்னை துன்பத்தை நீக்கிக் கொள்வது என்று அவர்களிடம் செல்லும் பொழுது இன்னும் மோசமான நிலையை நான் அடைகின்றேன். ஒவ்வொரு முறையும் என்னுடைய துன்பத்தை நான் நீக்கிக் கொள்ள ஆசைப்படும் பொழுது அந்த எண்ணமானது என் இறைவனிடமிருந்து எனக்காக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நற்செய்தியை தவிர அது நீங்கள் கொண்டிருக்கூடிய எண்ணம் கிடையாது. நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாடுங்கள், உண்மையான வாழ்க்கையை வாடுங்கள், பொய்யை கொண்டு வாழாதீர்கள் என்று சொன்னால் இதை விட்டால் எப்படி வாழ்வது என்ற எதிர்கேள்வியைத்தான் நாம் கேட்போமே தவிர பொய்யையும் துரோகத்தையும் அவநம்பிக்கையையும் இன்னும் நயவஞ்சகத்தையும் கொண்டல்லாமல் கெட்டிக்காரத்தனமாக புத்திசாலித்தனமாக மனிதர்களை ஏமாற்றும் விதமாகத்தான் வாழ முடியுமே தவிர பொய் சொல்லாமல் வாழ முடியாது, ஒரு வியாபாரத்தை நான் மேற்கொள்ள முடியாது என்று நாம் ஒவ்வொருவரும் நன்மைக்கு விரோதமாக எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்கள். ஏனென்றால் உலகம் முழுமையிலும் மனிதர்களுடைய வழிமுறை இறை செய்திக்கு விரோதமாக அவர்களுடைய பாதைகளை அவர்கள் மேற்கொள்வதன் காரணமாகத்தான். ஏன் எந்த ஒருவரும் நன்மை இதுதான் தெரிந்த பிறகு சுத்தமாக வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும் என்று தெரிந்த பின்னரும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்று நாம் கேட்போமேயானால் அந்த நற்செய்தியை தன்னுடைய எண்ணமாக கொள்வதுதான் அங்கிருக்கக்கூடிய மிக பெரும் கேடாக இருக்கிறது. எந்த ஒரு நற்செய்தியும் உங்களுடையது இல்லை, இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்தாக வேண்டும். அப்படியானால் அந்த வழி என்ன என்பதை நான் இறைவனிடம் கேட்பேன், அல்லது அந்த வழி தெரியும் வரையில் நான் பொறுமையாக இருப்பேன். ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனக்குள், அந்த நிகழ்வு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நன்மை இறைவனிடமிருந்து எனக்கு வழிகாட்டப்பட்டால் தவிர நான் அதை அடைபவன் அல்ல. மீண்டும் மீண்டும் உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் வாருங்கள். அங்கு இருக்கக்கூடிய நற்செய்திகள் ஒவ்வொன்றுமே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதனை நீங்கள் உருவாக்கவில்லை உங்களுடைய உள்ளத்தில். உங்களுடைய எண்ணமெல்லாம் தீமையை சம்பாதிக்கக்கூடிய அந்த வழிகளைத் தவிர வேறு எந்த வழிகளையும் கொண்டிருப்பதாக இல்லை. மனிதர்களுடைய வழிமுறைகள், அதை கொண்டு நல்லவனாக வாழ முடியாது என்பது உங்களுடைய எண்ணம். நியாயமான வாழ்க்கையில் வாழ முடியாது என்பது உங்களுடைய எண்ணம். ஆனால் நீங்கள் நன்மையை விரும்புகின்றீர்கள். நியாயமாக வாழ முடியாது என்று சொல்லி சொன்ன பிறகு அநியாயமாகத்தான் வாழ முடியும் என்று நீங்கள் முடிவு கட்டிய பிறகு அந்த அநியாயமான வாழ்க்கையில் நன்மையை எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டால் ஆம் என்று கூறுகின்றோமே, இது உண்மைதானா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபடுபவர்கள் இல்லை என்ற அந்த சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இறைவன் உணர்த்துகின்றான், நீங்கள் என்னுடைய உதவியை கொண்டல்லாமல் உங்களுடைய அறிவை கொண்டோ மனிதர்களுடைய வழிமுறைகளைக் கொண்டோ உங்களுடைய மனப்போக்குகளின் படியோ நீங்கள் வாழ்வதன் காரணமாக ஒருபோதும் நான் உங்களுக்காக அறிவித்திருக்கூடிய செய்தியை, நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற செய்தியை, துன்பங்கள் நீங்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற செய்தியை ஒருபோதும் உங்களால் அடைய முடியாது. எந்த எண்ணமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்குமானால் அது இறைவனிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. நல்ல உபதேசம் என்னவென்றால் என்னையே முன்னோக்கியிருங்கள், என்னுடைய குணங்களிலிருந்து நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த குணங்களில் புதிய வழிமுறைகள் உண்டு, மனிதர்கள் அறியாத வழிமுறைகள் எல்லாம் உண்டு. எனவே நீங்கள் மறைவான உங்களுடைய மனதின் பக்கம் திரும்புங்கள். மனதை நீங்கள் இன்ன வடிவம் என இனம் காண முடியாது. அந்த மனம் என் பொருட்டு அங்கு உருவாகி இருக்கின்றது. என்னுடைய செய்திகளை உங்களுக்கு அறிவிக்கும் விதமாகவும் அந்த செய்திகளை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதனுடைய பாதை சத்தியமான பாதையை தவிர, அந்த அருபமான பாதை இறைவனிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்படுமே தவிர அதனை நீங்கள் கைகொள்பவர்கள் இல்லை. அதை காசு கொடுத்து விலைக்கு வாங்குவது கிடையாது. உங்களுடைய பட்டப்படிப்பின் காரணமாக நீங்கள் அதை பெறுவது கிடையாது. உங்களுடைய படிப்பு அவ்வளவுமே என்ற சத்தியத்திற்கு விரோதமாக செயல்பட்டால் தவிர அது இயங்காது. ஆனால் நாமோ அந்த படிப்பு தான் எனக்கு பிரதானம், அந்த கல்வி முறை தான் எனக்கு பிரதானம் என்று எண்ணிக்கொண்டு அதன் வழியில் நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். நீங்கள் சம்பாதிப்பது அனைத்துமே உணவுக்காகத்தான். இறைவன் கூறுகின்றான் இப்படி உங்களுடைய மனதில் உணவு தேவை. இது பசி உணர்வை நீங்கள் ஏற்படுத்துவதில்லை, இறைவன் ஏற்படுத்துகின்றான். அதன் காரணமாக அந்த பசிக்கு முன்பாக உணவையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். எனவே உணவு வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது அது உங்களுடைய எண்ணம் அல்ல, இறைவனுடைய வாக்கு, அவனுடைய கட்டளை. நீங்கள் நிறைவேற்றி தீர வேண்டும். அந்த உணவை நான் சாப்பிடப் போகின்றேன், எனக்கு பசிக்கின்றது, எனக்கு உணவு தேவை என்று நான் விரும்புகின்றேன் என்று கூறும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு உரியதாக அமையாது. என் இறைவன் விதித்துள்ள கட்டளை உணவு நீங்கள் உட்கொள்ள வேண்டும். மனிதன் உணவின் பக்கமே, ஒவ்வொரு உயிரினமும் அதனதன் உணவின் பக்கமே என்று இருக்கும் பொழுது எனக்காக உணவை படைத்தவன் யார் என்று நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக என் இறைவன் எனக்காக உணவை படைத்து அந்த உணவுக்கான பசியையும் அமைத்து அதுக்கான ருசியையும் அமைத்து அந்த உணவுக்கான வாசனையையும் நுகரச் செய்து பின்னர் இந்த மூன்றையும் கொண்டு என்னுடைய தீரநிறை வாயிலும் சுரக்கச் செய்து வயிற்றிலும் சுரக்கச் செய்து அதனை முழுமையான ஒரு உணவாகவும் அதற்குரிய சக்தியை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாபெரும் வேலையை மாபெரும் இயக்கத்தை இறைவன் எனக்குள் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த வகையில் என்னுடைய உணவு எனக்காக அளிக்கப்படுகின்றது. நான் உணவை சாப்பிட்டு விட்டு எனக்கு வேதியாகிறது, வாந்தி வருகின்றது, வயிறு உபசமாகின்றது, அஜீர்ணம் இருக்கின்றது, மலஜலம் கழிக்க முடியவில்லை, தூக்கமும் இல்லை, வயிற்று பொறுமல், வயிற்றில் அல்சர், வயிற்றில் எரிச்சல், இதையெல்லாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உணவுதான் காரணம், உணவை நீ நீக்கிவிடு. இது டாக்டர்களுடைய அறிவுரை. இந்த உணவெல்லாம் உனக்கு ஒத்துக்கொள்ளாது. யார் உணவை பற்றி பேசுவது? அந்த உணவில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி நம்முடைய அறிவின் காரணமாக, விவசாய அறிவின் காரணமாக, அக்ரிகல்ச்சரல் நாலேஜ் ப்ரொவைடட் த்ரூ அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட். பெருமை கொண்டவர்களாக பட்ட படிப்பு நாங்கள் படித்துவிட்டோம் என்று பெருமை கொண்டவர்களாக உங்களுக்கு தங்களுடைய பட்ட படிப்பு அறிவை, விவசாய அறிவை, வேளாண்மை அறிவை உங்களுக்காக புகட்டுகின்றார்கள். நீங்கள் அதற்கு எருக்களை இடுங்கள், குப்பைகளை கொட்டுங்கள். உங்களுடைய நல்லறிவு கூறும் அந்த குப்பையிலிருந்து வளரக்கூடியது, அந்த குப்பையினுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு வளர்கிறதை தவிர, ஒரு சாக்கடையை எடுத்துக்கொண்டு வளர்கிறதை தவிர, பூமியின் வளமான சக்தியை கொண்டு அது வளரவில்லை. நமக்கு தெரிந்திருந்தும் இதை விட்டால் வேறு என்ன வழி என்று கேட்பீர்கள். இதற்கெல்லாம் காரணம் நான் என்ற அந்த உணர்ச்சியை கொண்டு வாழ்வதன் காரணமாகத்தான். நான் என்ற அந்த உணர்ச்சியை பெருமை கொண்டதாக இருக்கின்றது. எல்லாம் எனக்குரியது, நன்மைகள் அவ்வளவும் என் புலமிருந்து வந்திருக்கிறது. நான் முயற்சி செய்தால் தவிர எனக்கு எந்த விதமான நன்மையும் இருக்காது. நான் முயற்சி செய்தால் தவிர எனக்கு சம்பாத்தியம் கிடையாது. நான் முயற்சி செய்தால் தவிர எனக்கு உணவு கிடையாது. நீங்கள் உங்களுடைய முயற்சியை கொண்டும் உங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டும் உணவுக்கு பொருளை ஆக்கிக் கொண்டு, பொருளை பணமாக ஆக்கிக் கொண்டு, பிறகு பணத்தை கொண்டு உணவை வாங்குகின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு உணவுக்கு நான் எந்த குறையும் வைக்கவில்லை. அவ்விதமாக இருக்கும் பொழுது உணவுக்கு விலை பேசியது யார்? எப்படி நீங்கள் விலை பேசுகிறீர்கள் உணவுக்கு என்று இறைவன் கேட்கும் பொழுது நமக்கு பதிலில்லை. உங்களிடம் பணம் இருக்கின்றது, உணவை வாங்கிவிட்டீர்கள், அந்த உணவு ஒத்துக்கொள்ளவில்லை, இப்பொழுது உங்களுக்கு உணவளிப்பது யார்? சிறிய அளவில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஆரம்பிக்கின்றன, சிறிய அளவில் கஷ்டங்கள் ஆரம்பிக்கின்றன. பின்னர் அது உங்களுக்காக, உங்களுடைய சோதனையாக, படிப்படியாக உங்கள் கண் முன்பாக, உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், உங்களுடைய தீமைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும், மீண்டும் நிவாரணம் பெற வேண்டும், இறந்த சுகத்தை மீட்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் முனையும் பொழுது உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய தீமைகள் அதிகமாகி வருவதையும் இன்னும் இருக்கக்கூடிய கஷ்டமும் பெருகி வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். தெளிவான உதாரணம் உங்களுடைய மருத்துவத்துறை டாக்டர்கள். சிறிய வலி என்று ஒரு மூட்டுக்கால் வலியோடு நீங்கள் செல்கின்றீர்கள். இறைவனுடைய எச்சரிக்கை, முடிந்தால் இதை நீக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நாம் வலி நீக்கும் மாத்திரைகளை போடுகின்றமே தவிர வலி ஏன் வந்தது, மீண்டும் அந்த மூட்டுக்களை சிறப்பாக இயங்க செய்வது எப்படி, அதற்குரிய உயிர் சக்தியை கொடுத்து அதனுடைய இயக்கத்தன்மை மீண்டும் எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். வலியை நீக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் உங்களுடைய நரம்பு மண்டலங்களை உணர்விழக்க செய்யக்கூடிய அந்த மாத்திரைகள், உங்களுடைய மூளையை மதியிழக்க செய்யக்கூடிய அந்த மாத்திரைகள், இவற்றை தவிர உங்களுக்கு வைத்தியம் கிடையாது. வலி மாத்திரை அவ்வளவுதான். ஆனால் வலிக்கான காரணம் என்னுடைய உயிரோட்டம் அந்த மூட்டில் குறைந்து பலகீனம் ஏற்பட்டு அதன் காரணமாக அது தேய்மானம் கொண்டு வருகின்றது, வலி ஏற்படுகின்றது. நாம் அதை உணர்பவர்கள் இல்லை. எப்பொழுது உணர்கிறோம் என்றால் போதையின் காரணமாக ஆரம்ப காலங்களில் உணராமல் அது வளர்ந்து முற்றி போய் அந்த மூட்டுக்களை தேய்ந்த பிறகு மூட்டை மாற்ற வேண்டும் என்ற அந்த நிலை வரும்பொழுது இப்பொழுதுதான் இறைவனே என்று கூப்பிடுகின்றோம். இப்பொழுது அதையும் கூப்பிடுவதில்லை, மாற்று கால் வைத்துக் கொண்டு நான் நடப்பேன் என்ற அந்த பெருமையும் இருக்கின்றது. மனிதன் என்ற நிலை போய் எப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தானோ அந்த நிலையை விட, எப்படி நடந்து கொண்டிருந்தானோ அதை விட ஒரு ரோபோவை போன்று இயந்திரத்தை போன்று நடப்பதை பெருமையாக கொள்கின்றான். இன்னமும் அவனுக்கு வேதனைகள் இருக்கின்றன, ஒன்றுக்கு மேல் பல வேதனைகள் அவனுக்காக காத்திருக்கின்றன, அதனையும் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இறுதியாக அவனுடைய சக்தியெல்லாம் வீணாகி பலவீனமடைந்து ஒவ்வொரு உறுப்பாக பாதிப்புக்குள்ளாகி மரணம் ஏற்பட்டுவிடுமோ என்ற அந்த நிலை ஏற்படும் பொழுது என் உயிரை காப்பாற்று இறைவனே என்று திரும்புகின்றான். கண் முன்பாக பல வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு சிறிய மூட்டு வழியாக ஆரம்பித்து பின்னர் அந்த மூட்டு வழியானது வளர்ந்து முற்றிப்போய் அந்த கால் மூட்டையை எடுத்துவிட வேண்டும் என்ற நிலைக்கு வரும்பொழுதும் அவன் இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புபவனாக இல்லை. ஏனென்றால் மூட்டு மாற்று அரிசியத்தை செய்து கொண்டு நான் வாழ்வேன் என்று. ஆனால் அங்கு அவனுடைய உயிரோட்டம் முழுமையாக பறிக்கப்பட்டு அந்த மூட்டிலிருந்து செத்துவிட்ட உயிரோட்டம் உடல் முழுமையிலும் பரவ ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு உறுப்பாக பாதிப்படைந்து இறுதியாக அவன் உயிர் போய்விடுமோ என்ற நிலை ஏற்படும் பொழுது இப்பொழுது மட்டும்தான் இறைவனை நினைக்கின்றான். ஏனென்றால் உயிரை காப்பாற்றுங்கள் என்று டாக்டர்களிடம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு உயிரை பற்றி தெரியாது. படைத்தவன் ஒருவனை தவிர அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் உங்களுடைய உறவினர்களிடம் சொல்லிவிடுங்கள், கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் இதே மருத்துவத்தை பெருமையா நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது அவற்றை பர்மிஷன் வாங்கிக்கிட்டு கடவுளை திரும்புவார். இந்த நோய் இவ்வளவு முற்றுவதற்கு முன்பாக ஆரம்ப காலங்களிலேயே நீங்கள் கடவுள் பக்கம் திரும்புங்கள் என்று கேட்டால், நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் போன்று இருக்கின்றீர்களே, இப்பொழுது போய் நீங்கள் இறைவன் என்று கூறுகின்றீர்களே என்று பரிகாசம் இலக்காரமாக பேசுவார். இவர்கள் இறுதி நிலையில் யார் பரிகாசம் செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும் பொழுது அந்த பரிகாசம் அவர்களை சொல்லுங்கள். சத்தியத்தை நாம் பரிகாசம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நேரம் வந்து அந்த நேரத்தில் உங்களுடைய உயிரோட்டம்தான் உங்களுடைய உடல் அவ்வளவையும் ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாடி நரம்புகள் ஒவ்வொரு செல்லணுவையும் உங்களுடைய உயிர் சக்தி தான் இயக்கிக் கொண்டிருந்தது. அந்த உயிரோட்டம் சிறப்பாக இருக்கும் வரையில் நிச்சயமாக உங்களுக்கு நோய்கள் கிடையாது. உயிர்த்தன்மை இழந்த பிறகு நீங்கள் மீண்டும் அந்த உயிரை படைப்பவர்கள் இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் எனக்குள் அந்த உயிர் சக்தியானது நற்செய்தியை நான் நம்புவதன் காரணமாக உயிரோட்டம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் கூட நீங்கள் அனைவருமே நாளைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதன் காரணமாக உயிரோட்டம் அங்கு உருவாகிக் கொண்டிருக்கின்றது, ஏற்றுக்கொண்டதன் காரணமாக. அதனால் பல கஷ்டங்களுடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தீமைகளை நீக்குவதும் என்னுடைய நோய்களை நீக்குவதும் இறைவன் ஒருவனை தவிர இல்லை என்பதை தெளிவாக தெரிந்திருந்தோம். அதற்கான அச்சாட்சிகள் பரிபூர்ணமாக நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவோ முறை நீங்கள் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணப்பட்ட பிறகு நீங்க உள்ள இருப்பீங்க, உங்களுக்கு அந்த மனநிலை உங்களுடைய நிலையை அறியக்கூடிய வகையில் இருக்குமானால் நீங்கள் இறைவனைத்தான் பிரார்த்திப்பீர்கள். அந்த இடத்தில் நீங்கள் டாக்டர்களை வேண்ட மாட்டீர்கள். உங்களை உள்ளே அனுப்பிவிட்டு உங்களுடைய உறவினர்கள் வெளியே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள், டாக்டர்களை நம்ப மாட்டார்கள். இவ்விதமாக இந்த பிரார்த்தனையின் காரணமாக அவர் கிடைத்து வந்துவிட்டால் அந்த கணமே அந்த நிமிடமே டாக்டரை போற்றுவார்கள், டாக்டர் உயிரை காப்பாற்றிவிட்டார்கள். இவ்வளவு நன்றி கட்டு இறைவனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் மீண்டும் மீண்டும் பல அத்தாட்சிகள் உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கின்றன. முதல் முறையாக ஐசியுவில் அட்மிட் பண்ணி டாக்டர் தான் சுகமாக்கினார்னு சொன்னார். மறுமுறையும் அட்மிட் ஆகும் பொழுது உயிரோடு போகும் பொழுது ஏன் அவர் இறந்து வெளியே வருகின்றார்? முதன்முறையாக எல்லாருமே காப்பாற்றப்படுகிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக அதில் பலரும் மரணிக்கின்றார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த நிலை? எல்லோரும் ஐசியுவில் அட்மிட் பண்ணப்பட்ட பிறகு எல்லோரும் பிழைத்து வருவதில்லை. ஆனால் பிழைத்துவிட்டால் நான் என்று கூறுகின்றார்கள், நான் பிழைக்க வைத்தேன் என்று கூறுகின்றார்கள். இறந்துவிட்டால் கடவுள் விதி என்று கூறுவார்கள். அவன் சாகடித்து விட்டான். மனிதர்களும் கூறுவார்கள், டாக்டர் என்ன செய்வார், பாவம் அவர் முடிஞ்சதை செஞ்சாரு, எல்லாம் அமைதியா இருக்குது. பழியை இறைவன் மீது படக்கூடிய அந்த சூழ்நிலையும் இன்று நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி பிழைத்து விட்டால் இவருக்கு என்ன தெரியும், அவன் பிழைக்க விட்டான் என்ற அந்த வார்த்தை வருமா, வராது. இறந்து விட்டால் மட்டும் டாக்டர் என்ன செய்வார், பாவம் அவன் விதித்த விதி. பிழைத்து விட்டால் டாக்டர் காப்பாற்றினார். ஆனால் அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும், இந்த டாக்டருக்கு என்ன தெரியும், இறைவன் காப்பாற்றினான், இனியும் இந்த மனிதர்களிடம் வரக்கூடாது என்று அந்த முடிவு எடுத்திருக்க வேண்டும். நல்லறிவு இருக்குமானால் நாம் எந்த வகையில் சீர்குலைந்தோம் என்றால், மனிதர்களை பின்பற்றுகின்றோம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய செய்தியை நாம் பெரும்பாலும் கேட்பதில்லை. இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருப்பது இறைவனுடைய செய்திகளிலிருந்து. இறந்துவிட்டால் பழைய செய்தவர் டாக்டர் தான், பிழைத்தால் உயிரொட்டியவன் இறைவன் ஒருவன் தான். மாற்றமாக பேசிக் கொண்டிருக்கூடிய அவ்வளவு மனிதர்களும் இந்த உண்மையை உணர்வார்கள். டாக்டர் தான் பிழைக்க வைத்தார் என்றால் வெளியே உட்கார்ந்து கொண்டு பயந்து கொண்டு கடவுளே கடவுளே என்று கத்தியதற்கு காரணம் என்ன? அப்படியென்றால் நீங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அவனைத் தவிர கதி இல்லை என்று திரும்பினீர்கள், அதன் காரணமாக அவர் பிழைத்து வந்தாரே தவிர உங்களுடைய டாக்டர்களால் இல்லை. அவ்விதமானால் டாக்டர்கள் எல்லோரையும் பிழைக்க வைக்க வேண்டும், முடியாது. நான் பிழைக்க வைக்கின்றேன் வாருங்கள் என்று கூறிதான் அங்கு இன்டென்சிவ் கேர் யூனிட் அவசர சிகிச்சை பிரிவு உயிரை காப்பாற்றுவதற்காக, பிறகு உயிர் மாய்த்தது காரணம் என்ன எனக்கு அறிவில்லை, அறிவில்லாமல் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன், இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வந்து அவங்க உயிரை காப்பாற்றுவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லறிவு இருக்குமானால் நிச்சயமாக இறைவனுடைய வழிகாட்டுவான். ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பும் அவன் அழிப்பதும் படிப்படியாக வளர்ந்து பெரிதாகி நன்மரமாக வளர்வதும், பின்னர் அது படிப்படியாக இலைகள் உதிர்ந்து பட்டு போய் பின்னர் அது பயன்படாமல் போவதும் மறித்து போவதும் இறந்து போவதும் பட்டு போவதையும் நான் பார்க்கின்றோம். இவ்விதமாகத்தான் உங்களுடைய வளர்ச்சியும் சின்னதிலிருந்து பெரிதாக, அது நன்மையோ தீமையோ இரண்டும் அப்படித்தான். எப்பொழுது நான் அதை கவனிக்க இயலாமல் ஆகிவிடுகின்றேனோ அப்பொழுதுதான் மறுத்து போன உணர்வு, சிறிதாக இருக்கும் பொழுது அதை உணர்வதில்லை, பெரிதாக வளர்ந்து போதகாலமாக இருந்த பிறகு கேன்சர் என்று கூறுகின்றேன். இதனை குணமாக்க முடியாது என்று கூறுகின்றேன். ஆனால் குணமாக வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். உங்களுடைய மனதில் எண்ணத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியும் இறைவனிடமிருந்து, நான் குணமாக வேண்டும் என்று விரும்புகின்றேன், இல்லை இறைவன் குணமாக வேண்டும் என்று விதித்திருக்கின்றான், அதனை நான் உணர்கின்றேன், எனக்கு அழகாக இருக்கின்றது, இதனை நிறைவேற்றுவர் யார் என்று கேட்டிருப்பேன். அவ்வளவு பேரும் இல்லை என்று கூறும் பொழுது நீ பிழைக்க மாட்டாய் என்று ஒரு பெருங்கூட்டம் மனித சமுதாயம் அவ்வளவும் டாக்டர்களின் நமக்கு அவ்வளவு கூட்டமும் நம்புகின்றது. நீ பிழைக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை உள்ளுக்குள் இருக்கின்றது. இந்த இரண்டில் கெட்ட வார்த்தை எதுவும் நல்ல வார்த்தை பிழைக்க மாட்டாய் என்பது தரித்திரம் பிடித்தவர்களின் வார்த்தை, கெட்ட சகுனிகளின் வார்த்தை. அறிவில்லாமல் இருக்கும் பொழுது எனக்கு எல்லாமே தெரியும் என்று கூறக்கூடிய இந்த கெட்ட சகுனிகளுடைய வார்த்தைகள். ஆனால் உள்ளுக்குள் இருப்பதோ இறைவனுடைய வாக்கு, படைப்பானுடைய வாக்கு, யாவற்றையும் அறிந்தனுடைய வாக்கு. நமக்கெல்லாம் நெஞ்சிய ஒரு சக்தி என்று கூறுவீர்கள், இப்பொழுது நினைவு கூறுங்கள். அந்த உங்களுடைய அறிவை அனைத்தையும் மிஞ்சக்கூடிய, அனைத்து வழிகளையும் அறிந்திருக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த ஒரு சக்தியானது உங்களுடைய இருதயத்தில் நீ பிழைக்க வேண்டும், உயிர்த்துமுடன் ஆக வேண்டும். எதை நம்பப் போகின்றாய், பிழைக்க வேண்டும் என்ற என்னுடைய வாக்கையா, அல்லது பிழைக்கவே மாட்டாய் என்று கூறக்கூடிய மனிதர்களுடைய போக்கையா, எது வேண்டும்? பெரும்பாலும் நான் பிழைக்க மாட்டேன், பிழைக்க வேண்டும் என்பதும் இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள போராட்டம் தான் உங்களுடைய மனநிலை போராட்டம். பெரும் கவலையும் துன்பமும் விரக்தியும் ஆற்றாமையும் அவ்வளவும் கலந்து கொண்டு மனதினுடைய வேதனை அதிகரிக்கின்றது. உங்களுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வியாதியின் வேதனையை காட்டிலும் மிக பெரிது மனவேதனை. நெருப்பு போல் பற்றி கொண்டது. ஏனென்றால் இரண்டு எண்ணங்கள், ஒன்று மிகைக்க முடியாத இறைவனுடைய வாக்கு, பிழைக்க வேண்டும் சுகமாக வாழ வேண்டும், இன்னும் நீ உன்னுடைய வாழ்க்கை தவணையை முடிக்கும் முறையில் நீ வாழ வேண்டும், உனக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை தவணை முடிக்கும் முறையில் நீ வாழ வேண்டும். ஆனால் நான் அதற்கு முன்பாக இறந்து போவேன் என்று இருக்கும் பொழுது நான் என்னை கொண்டு கொண்டிருக்கின்றேன், அல்லது என்னை கொலை செய்ய நான் அனுமதித்து விட்டேன் டாக்டர்களை, அவர்கள் நீ பிழைக்க மாட்டாய் என்று கூறிய பிறகு நல்லறிவு இருந்தால் அவர்களை விட்டு விலகியிருப்பார்கள். அந்த நல்லறிவு கிடையாது. ஏனென்றால் என்னுடைய வார்த்தை என்று நான் எண்ணியதன் காரணமாக பிழைக்க வேண்டும் என்பது உயிர் ஓட்டம் பெற வேண்டும், உயிர் எனக்கு மீண்டும் படைக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய பொருள். நான் உயிரை படைப்பவன் இல்லை. மனிதனாகி நான் உயிரை கொடுத்தால் வாழ்ந்து கொண்டிருப்பேன் தவிர உயிரை படைப்பவன் இல்லை. அவிதமாக இருக்கும் பொழுது நான் பிழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்னிடமிருந்து உள்ள எண்ணமா அல்லது இறைவன் கொடுத்த விதியா என்று கேட்டால், இறைவன் விதித்த விதி. எந்த அநியாயமும் இறைவன் நமக்கு செய்யவில்லை. இது கேன்சர் மட்டுமல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் பெரிதாக இன்று நாம் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துவிட்டு நின்று இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையில் இப்பொழுது எனக்கு விடுவி கிடைக்குமா என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. விடுவி கிடைக்குமா என்று அந்த கேள்விக்குறிகளுக்குரிய எண்ணம் வேண்டாம். இறைவனால் முடியும் மகாசக்தி என்பதை நம்புங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு உலசி பார்க்காதீர்கள், முடியுமா முடியாதா என்று. அந்த பெருமை இருக்குமானால் நீங்கள் இறைவனுக்கு நிகராக உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு வாழ்ந்துவிட முடியும். இறைவன் தேவையில்லை, என்னுடைய முயற்சி என்னுடைய வாழ்க்கை என்று கூறிக்கொண்டிருக்கிற இன்றைய நாள், நாளைக்கு உங்களுடைய முயற்சியானது இழந்த சுகத்தை மீண்டும் பெற வேண்டும். இன்றும் கூட பல நிலைகளில் நீங்கள் சுகத்தை இழந்துவிட்டிருக்கின்றீர்கள், மீண்டும் அடைய வேண்டும். அதனை யார் செய்ய முடியும்? உங்களுடைய முயற்சியின் பலனாக இழந்ததை நீங்கள் அதே முயற்சியை கொண்டு இன்னும் தீவிரமான முயற்சியை கொண்டு அடைப்பீர்களா என்று கேட்டால், இல்லை, இன்னும் தீவிரமாக நான் மோசமடைவேனே தவிர, அந்த முயற்சியில் எந்த முயற்சியில் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டுவிட்டதோ அதைத் தவிர எனக்கு வேறு அறிவு கிடையாது, எனவே நான் அதை உபயோகிப்பவனாக இருந்தால் மீண்டும் என்னுடைய வாழ்க்கை துன்பத்தின் பாதையில் இன்னும் வேகமாக தொடரும் என்பதை நாம் அறிவதற்கு என்ன தடை இருக்கிறது? இந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் கடவுளை நம்பலாமா, கடவுள் என்று கூறலாமா, நாம் எல்லாம் அறிவு படைத்தோம் என்று கூறுகின்றார்களே, இந்த அறிவில் அழிவு இருக்கின்றதா, வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டால், அழிவு இருக்கின்றது. அறிவும் அழிவும் ஒன்றுதான். விருப்பங்களும் ஞானங்களும் நம்பிக்கையும் உங்களுக்கு உயிரளிக்கும். இது நீங்கள் அறிந்ததா அறியாததா? விருப்பம் மறைவானது, ஞானங்கள் மறைவானது, நம்பிக்கை மறைவானது, அதற்கு பொருள் கிடையாது. இந்த மூன்றும் மனதை இயக்கும். மனம் மறைவானது. மறைவான அந்த மனதில் இருக்கக்கூடிய மறைவான செய்திகளுக்கு மறைவான அந்த ஆற்றல் மிக்க இறை சக்தியை நான் பொருளடிப்படையில் இல்லாமல் உள்ளத்தின் அடிப்படையில் நம்பிக்கை கொண்டு அந்த மறைவான ஆற்றலை கொண்டு நான் அதற்கு வடிவமைக்கின்றேன் என்னுடைய சுகத்திற்கு. மனிதனையும் மனிதனுடைய அறிவையும் பொருளையும் கொண்டு மனதை தொட முடியாது. நீங்கள் படித்துவிட்டேன் என்று பரிகாசம் செய்பவர்களாக இருக்க வேண்டாம். யார் சத்தியத்தை உணர்ந்து வாழ விரும்புகின்றார்களோ அவர்களை நாம் பரிகாசம் செய்ய வேண்டாம். இறைவன் இறைவன் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள், நமக்கு எப்பொழுது ஒரு துன்பம் வரும் அப்பொழுது நீங்கள் எங்களுடைய வழியை பின்பற்றியிருந்தால் நீங்கள் பிழைத்திருக்கலாம், இப்பொழுது பாருங்கள் இந்த மாதிரி ஆகிவிட்டது. இவர்களிடம் இப்படிப்பட்ட இழப்புகள் எண்ணிக்கை அடங்காமல் இருக்கும் பொழுது அவ்வளையும் பார்த்து பார்த்து பழகிவிட்டது, வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இறை வழி என்பது புதிதாக இருக்கின்றது. எப்படி எங்களுடைய வழியை விட்டு இவர் மட்டும் தனியாக போகலாம் என்று பலரும் வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தீமை வந்து தீண்டும், எப்பொழுது துன்பங்கள் தொடரும், அப்பொழுது சுட்டிக்காட்டுவதற்காக கண்கள் பூத்து போனதுதான் மிச்சம். நிச்சயமாக இறைவனை நம்புபவர்களுக்கு அவர்களுடைய நன்மைகளுக்கு அவன் போதுமானவனாக இருக்கின்றான். யார் தீமையை எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எந்த வழியையும் இறைவனாக்க மாட்டான், நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக என்பதையும் இன்று நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தவிர உங்களுடைய அறிவு உங்களுடைய எண்ணத்துக்கு விரோதி. நான் ஒன்றை விரும்புகின்றேன் என் அறிவைக்கொண்டு நிகழ்த்த முடியாது. நீங்கள் இறுதியில் மரணம் அடையும் பொழுது நீங்கள் விரும்புவது ஒன்று, நடப்பது ஒன்று. யார் உயிரை காப்பாற்றுவார்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை கைவிடுவார்கள். எந்த மருந்துகள் உங்களுக்கு வேதனையிலிருந்து நிவாரணம் அளித்துக் கொண்டிருந்ததோ அந்த மருந்துகள் இனி நிவாரணம் அளிக்காது. உங்களுக்கு போதை மருந்துகளையும் கஞ்சா, கோக்கைன், அபீன் என்று கூறுவார்கள், உங்களுக்கு கொடுப்பார்கள், அதிலும் நீங்காது. இறுதியில் மரண ஓலத்துடன் நாம் மரணிக்கக்கூடியவர்களை இன்டென்சிவ் கேர் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கு நிகழக்கூடிய துன்பங்களும் அரற்றல்களும் தாங்க முடியாது. சித்திரவதைகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது நாம் இங்கு சேர்ந்திருக்கின்றோம். எனக்கு இறைவனுடைய வழி வேண்டும். இறை என்பது உங்களுடைய மனதிற்கு இறையாக தேவையாக அளிக்கப்படக்கூடிய மாபெரும் சக்தி மிக்க நிமிர்ந்துள்ள ஆசீர்வாதம். அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்று மகாசக்தியிலும் திரும்பிய பிறகு பின்னர் அழிக்கக்கூடிய மனிதர்களுடைய அறிவை கொண்டு வாழ்ந்துவிடுவோம் என்று எண்ணாதீர்கள். மனிதனுடைய அறிவு அவ்வளவுமே நாளைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அறிவு அல்ல. நேற்றைய வாழ்க்கையில் நான் பார்த்ததையும் கேட்டதையும் கொண்டு என்ன அனுமானத்தை வைத்திருக்கின்றனோ அதை கொண்டு வாழ்வதுதான் உங்களுடைய அறிவு. இப்பொழுதும் கூட நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன நிகழும் என்று கேட்டால், நான் ஜோசியக்காரனா என்று கேட்பீர்கள். ஜோசியமும் தவறு என்பதை போன்று நிச்சயமாக தவறுதான். ஜோசியத்தில் கெட்டதையும் பேசுவான், ஆனால் உள்ளத்தில் நல்லது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இறைவாக்கு வேண்டுமா அல்லது பிறப்பவாதிகளான இந்த ஜோசியம் கட்டம் போட்டு பார்ப்பது, குறிவார்த்து கேட்பது, அம்பிருந்து கேட்பது, மைத்தலைவு கேட்பது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையா? நீங்கள் விரும்புவதோ நன்மை. ஜோசியத்திடம் செல்லும் பொழுது நீங்கள் விரும்புவதோ நன்மையை சொல்ல வேண்டுமே என்று விரும்புகின்றீர்கள். அந்த நன்மை தான் ஏற்கனவே இங்கே இருக்கிறது. பிறகு என்ன அவர் சொல்ல, பிறகு இந்த வார்த்தையுடன் கலந்திருக்கின்றது ஏற்றுக்கொண்டேன், நல்ல செய்தி கூறிவிட்டார். அப்படி என்றால் முன்பாகவே அங்கு இருக்கின்றது, நீங்கள் விரும்புவது என்ன என்பது இருக்கின்றது, எப்படி நாம் மறந்தோம் என்று உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஜோசியம் முக்கியமா அல்லது உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அழகான நற்செய்திகள், இந்த ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்க்கை முழுமையிலும் எனக்கு நன்மை வேண்டும் 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 என்று உங்களுக்காக இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றானே, மகாசக்தி உண்மையானால் நீங்கள் நம்புவது அவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நன்மையை தவிர கிடையாது. இதை விட்டுவிட்டு ஜோசியத்திடம் சென்றோம் ஏன்? நாம் மனிதர்களை பின்பற்றி தொலைந்தோம். மனிதர்களோ அறிவில்லாதவர்கள், நேற்றைய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதுவரையில் நான் படித்ததெல்லாம் நேற்றைய அறிவுதான். ஆனால் நான் வாழ வேண்டியிருப்பது நாளைய வாழ்க்கைக்காக. இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாளைய வாழ்க்கை தான் எஞ்சியுள்ள வாழ்க்கை. அதற்காகத்தான் மனம் இன்று படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கையில் எனக்கு நிரந்தரமான தீர்வு தேவை, அழகானதாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றது. இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய மனதை உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமாக கொள்ளுங்கள். அந்த மனதில் இறைவனுடைய செய்திகள் மட்டும் இருந்தால் மனம் இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் மனிதனுடைய கெட்ட செய்திகள் நிரம்ப ஆரம்பிக்க விரக்தியும் வெறுமையும் ஆகிவிடுகின்றது மனம். அதன் பின்னர் நீங்கள் வாழ முடியாது, வாழ விரும்ப மாட்டீர்கள். மனம் இப்பொழுது விளக்கையிலும் இருக்கின்றது, வெறுமையிலும் இருக்கின்றது. என்னடா வாழ்க்கை இது என்று உங்களுடைய மனிதர்களை விட்டும் விலகுங்கள், கெட்ட சக்திகளை விட்டும் விலகுங்கள். நேற்றைய அறிவு, பிணக்காட்டு அறிவு, மனிதனுடைய கல்வி அறிவு, இவற்றை விட்டு நீங்கள் விலகுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எப்பொழுது உங்களுடைய பாதையை விட்டு விலகுகின்றீர்களோ, என்னுடைய உணர்வுக்கு திரும்புகின்றீர்களோ, இங்கு நான் உங்களுக்காக பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நேற்று இந்த நாளை பற்றிய கவலை கொண்ட வாழ்க்கை இல்லை, நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக இந்த நாளுடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்திருப்பீர்கள், என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று. இந்த நாள் வந்துவிட்டது, 5 வருடங்களுக்கு பின்னர் எதுவும் ஆகவில்லை. இந்த 5 வருடங்களும் நன்மையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? ஏனென்றால் நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் அறிவித்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக. ஆனால் அதிலேயே நாம் உறுதியாக அமைந்துவிட்டால் எப்படிப்பட்ட குபேரத்தனமான வாழ்க்கை இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையாற்றல் என்பது இங்கிருக்கிறது, இதை விட்டு வெளியில் இல்லை. இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த இறைவனுக்கு உருவமும் கிடையாது, மனதிற்கு உருவம் கிடையாது. அதை படைத்த இறைவனுக்கு உருவம் இருக்க முடியும்? முடியாது. உங்களுடைய செய்திகள் அனைத்துமே நம்பிக்கைக்குரியதாக இருக்கின்றது. நம்பிக்கை உருவமா? கிடையாது. மருந்துகள் மாத்திரைகள் கொண்டு நீங்கள் வாழ்ந்துவிடுகின்றா, பணத்தை கொண்டு வாழ்ந்துவிடுகின்றான் என்று கேட்டால் நிச்சயமாக வாழ முடியாது, வாழ வழியில்லை. இன்று நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சரி, பயம் இருக்கும் நாளைய வாழ்க்கையை பற்றி. இது இறைவன் கொடுக்கக்கூடிய பயம், இதை நம்ப வேண்டாம் என்று. ஆனால் உணவுக்கு பஞ்சம் வந்துவிடுமா? இல்லை. காற்றுக்கு பஞ்சம் வந்துவிடுமா? இல்லை. தண்ணீருக்கு பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறதா? இல்லை. அதனை நீங்கள் படிப்பவர்களா? இந்த மூன்றையும் இல்லை. அப்படியானால் உங்களுடைய உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உணவுக்கும் காற்றுக்கும் தண்ணீருக்குமா விலை பேசுவீர்கள்? நீங்கள் படைப்பதை போன்று நாங்கள் விவசாயிகளை கொண்டு நாங்கள் உங்கள் ஏர் உழுகின்றோம், நிலத்தை விடுகின்றோம், பண்படுத்துகின்றோம். பின்பு நாங்கள் அதை அறுவடை செய்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்க வேண்டாமா? அந்த கூலி எதற்காக? உணவுக்காகத்தானே. உணவை அறுவடை செய்பவர்களுக்கு அதிலிருந்து கூலி கொடுத்தால் உணவு கொடுத்தால் என்ன? எதற்காக பணம்? பிறகு பிறகு உணவு. பணம் எங்கிருந்து வந்தது? இந்த நாசமாய் போன பணம் எங்கிருந்து வந்தது? உங்களுடைய வாழ்க்கைக்கு சைத்தான்கள் கற்றுக் கொடுத்த இந்த பொருள் ஆதாரம். உணவாதாரத்தை பற்றி கவலையே கிடையாது. சுகாதாரம் எனக்கு வேண்டும், பொருளாதாரம் எனக்கு வேண்டும், உணவாதாரம் அது எனக்கு வேண்டாம். டயட்டிங் எங்களுக்கு அறிவு இருக்கிறது. உணவையெல்லாம் சாப்பிடக்கூடாது, மருந்துகளை சாப்பிட வேண்டும். ஓய்வில் இருக்கக்கூடாது, கடுமையாக உழைக்க வேண்டும், ஒர்க் அவுட் பண்ண வேண்டும். காலையிலும் மாலையிலும் மிருகங்களைப் போன்று மனிதனாக இருக்கக்கூடிய எந்த வழிமுறையையும் நம்முடைய விஞ்ஞான பூர்வமான அறிவு ஒரு காலம் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தாது, போதிக்கவும் முடியாது, அதை நம்பவும் முடியாது. ஏனென்றால் வடிகட்டில் ஆக்கிவிட்டது தான் நம்முடைய அறிவு. சயின்ஸ் என்பது பார்த்தால் மட்டுமே தான் நம்புவேன், இது சயின்ஸ். நிரூபித்து காட்ட வேண்டும், பொருள் அடிப்படையில் நிரூபித்து காட்ட வேண்டும், அது சயின்ஸ். பொருள் அடிப்படையில் நிரூபிக்காத வரையில், பின்னர் அதனை நீங்கள் உருவாக்கி காட்டாத வரையில் நம்பக்கூடாது, இது சயின்ஸுடைய தாற்பயம். விஞ்ஞான ரீதியானது என்று நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இவ்விதமாகத்தான் அதனை நான் அனுமானிக்க வேண்டும், பார்த்தால் தான் நம்ப வேண்டும், அதனை குறிப்பிட்டு காட்ட வேண்டும், பின்னர் அதை படைத்தும் காட்ட வேண்டும், உருவாக்கியும் காட்ட வேண்டும், இது சயின்ஸ். இப்பொழுது இவர்களிடம் கேள்வி, உங்களை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. The life force is guiding you, creating you. It has got so much of power to guide you to the righteous path. நல்லது எது கெட்டது எது என்று அறிவித்து அந்த நன்மையான பாதையில் சென்றால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும், அந்த உயிர் நிலைத்திருக்கும். தீமையான பாதையில் செல்லும் பொழுது அந்த உயிர் நிலைத்திருக்காது. அந்த உயிரை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், இருக்கிறதா இல்லையா? சயின்ஸ் எப்படி செய்யுமோ அதை ப்ரூவ் பண்ணணும், அந்த உயிர் இருக்கிறத காட்டணும், வடிவமோடு காட்டணும், ஷேப் அண்ட் சைஸில் காட்டணும், பின்னர் அந்த உயிரை படைத்து காட்ட வேண்டும், இதுதான் உயிர் என்று. அப்பொழுதுதான் அது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆனது. அப்படி இல்லை என்றால் அது சயின்ஸ் கிடையாது. எனவே இந்த சயின்டிஸ்ட் வந்து உயிரை நம்ப முடியாது. இவங்கிட்ட போயிட்டு உயிரை பாதுகாக்கப்பட்டு போறீங்களே, எப்படி அவங்க உயிரை பாதுகாக்க முடியும்? அந்த உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு சைன் SIGN அறிகுறிகள் முக்கியம். உயிர் இருக்கிறது இல்லை என்பதற்கான அறிகுறி தெரிகின்றது. அந்த அறிகுறி பார்வைக்குரியதல்ல, எண்ணத்தால் அது அறியக்கூடியது. அறிவிப்பாக இங்கு நிகழ வேண்டும், உயிர் இருக்கிறது இல்லை என்பது. அதையும் மிஷின் வச்சு தான் பார்ப்பேன், உயிர் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. உயிரை பற்றி உனக்கு தெரியாது, எப்படி மிஷின் வச்சு பார்ப்ப? நீ இயக்கத்தை, அதில் இயக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் உயிர் அங்கு இருக்கின்றது. நிச்சயமாக நாம் வடிகட்டி விட்டோம். மனம் என்ற ஒன்று இருக்கிறது தெரியுமா என்று கேட்டால் ஆம், இருக்கிறது. சயின்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அதை படைக்க முடியாது, பார்க்க முடியாது, உருவமாக காட்ட முடியாது, ஸ்கேன் வச்சு பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியாது, எந்த உபகரணத்தை கொண்டும் பார்க்க முடியாது, நம்பவும் கூடாது. உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது என்று சயின்ஸ் நம்பக்கூடாது. ஆனால் இது இரண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை. என்னுடைய தேவை என்னுடைய உணர்வாக இருக்கின்றது, உணர்வை பார்க்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. நாளைய வாழ்க்கையை பற்றிய உணர்வு, நாளைய வாழ்க்கையை இன்று கொண்டு வந்து பார்க்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. சயின்ஸை நம்பினா செத்த பணமாக வாழணுமே தவிர நாளைய வாழ்க்கைக்கு உரிய ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வது என்பது முடியாது. விஞ்ஞான அறிவியல் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள், நாளைய வாழ்க்கைக்கு அது இன்று உங்களை கொண்டு வந்து தெளிவாக பார்க்க செய்து இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று அறிவிக்க முடியாது. ஏனென்றால் சயின்ஸ் பார்த்த பிறகுதான் நம்ப வேண்டுமே தவிர, உருவாக்கி காட்டிய பின்பு தான் நம்ப வேண்டுமே தவிர, அதுக்கு முன்னே நம்ப முடியாது. மனிதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதிலிருந்தும் நீங்கள் விலக வேண்டும். உள்ளத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். உள்ளம் பார்க்க முடியாது, ஆனால் நாளைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்ற அந்த உறுதியையும் மேற்கொள்கின்றேன், பின்னர் அமையும் என்ற நம்பிக்கையும் மேற்கொள்கின்றேன். நம்பிக்கையும் உணர்வு தான், பார்க்க முடியாது, அது சயின்ஸ் கிடையாது. சயின் SIGN உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரதானமான அடிப்படை. உங்களுடைய வாழ்க்கையே எதில் அமைந்திருக்கிறது என்றால் மறைவான மாபெரும் ஆற்றலில் அமைந்திருக்கின்றது. நன்மையை விரும்பிவிட்டேன், நன்மையை வேண்டும், அந்த நன்மையை வாழ்ந்தாக வேண்டும். அந்த நன்மை இன்னதென தெரியாது, ஆனால் உணர்கின்றேன் நன்மை அழகானதாக இருக்கும். இந்த அழகமிக்க வாழ்க்கையின் மீது இன்று நான் உறுதியாக அமைந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அதன் அளவில் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது, நம்பிக்கை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது, நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை, என்னுடைய கண்களையும் காதுகளையும் வெளிப்புற புலன்களை கொண்டு ஸ்பர்சங்களை கொண்டு என்னால் பார்த்ததையும் பார்க்கக்கூடியதையும் உருவமாக இருக்கக்கூடியதும் மட்டுமே எனக்குரியதாக நான் பயன்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர, அருவமாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நான் பயன்படுத்த முடியாது. அது எனக்காக விளைந்தால் தவிர, மழை வேண்டும் என்று விரும்புகின்றேன், அந்த மழையை உருவாக்குபவன் நான் அல்ல, விரும்ப முடியும். அது எனக்காக விளைந்து வரும் பொழுது இதுதான் என் இறைவன் எனக்காக விதித்தது, நான் நம்பிக்கை கொண்டது என்பதுதான் என் இறைவன் என்ற என் நம்பிக்கைக்கும் அவனுடைய அறிவிப்புக்கும் மாறு செய்யவில்லை. நிச்சயமாக அவனுடைய வாக்கை என் மீது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிய முடியும். கோடைகாலம் என்று பேசாதீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பரிகாசம் செய்வார்கள். கோடைகாலத்தில் மழை வேண்டும் என்று விரும்புங்கள். கத்திரி வெயில் கூடாது, அந்த நேரத்தில் நன்றாக மழை பெய்ய வேண்டும் என்று இங்கு இருக்கின்றது. ஆனால் நான் நம்புவதில்லை. என்னுடைய அறிவு கூறுகின்றது கத்திரி வெயிலில் எனக்கு சுற்றிருக்கக்கூடிய வெயில் தான் என்று. நான் எப்படி இதை நம்ப முடியும்? என்னுடைய அறிவுக்கு சவாலாக இருக்கின்றது. அறிவை நம்ப வேண்டுமே தவிர உங்களுடைய கற்பனை என்று கூறுகின்றார்கள். கத்திரி வெயிலின் போது நீங்கள் இந்த நேரத்தில் சுற்றறிக்கும் வெயில் தான் என்று கூறுவீர்களே, அந்த நாளில் நீங்கள் எதனை பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்களோ. கத்திரி வெயிலின் போது கோடைக்காலத்தின் போது மழை வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் என்று நீங்கள் பரிகாசம் செய்தீர்களே, அந்த பரிகாசம் உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த கத்திரி வெயில் வரும்பொழுது மழை வேண்டுமே என்று விரும்புவீர்கள். மழை இல்லை அங்கு. ஆனால் எவ்வளவோ பேர் இந்த மழையை விரும்பியிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அந்த கத்திரி வெயிலின் போது உங்களுக்கு மேகங்களும் குளிர்ச்சியும் மழையும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. எந்த நன்மையோ அதை விரும்புங்கள். இயற்கை உங்களுக்காக காத்திருக்கின்றது. இறைவனுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டால் இந்த அறிவிப்புக்கு அந்த இயற்கை சிரம் சாயம். உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய இயற்கை அவ்வளவு. நீங்கள் உயர்ந்த படைப்பு, அனைத்து படைப்புகளும் உயர்ந்த படைப்பு. இந்த படைப்பின் மீது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கொள்ளுங்கள். இந்த நாளில் இப்பொழுது எனக்கு எந்த விதமான கேடும் நிலகக்கூடாது, சத்தியத்தை கொண்டு மட்டுமே நான் வாட வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த விருப்பம் உங்களுடைய இறைவனிடத்தில் அவனை பொறுப்பேற்படுத்துவதாக அமைகிறது. எப்படி முடியும் என்று கேட்காதீர்கள். கெட்டதை கொண்டு நல்லதை நீங்கள் சாதிக்க முடியாது. வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும் என்று கூறும் பொழுது வேண்டுதல் முடிந்துவிட்டது. எப்படி முடியும் என்று கேட்ட பிறகு உங்களுக்கு அந்த வேண்டுதல் இல்லை. நீங்கள் அந்த கஷ்டங்களில் நுழைந்து பின்னர் அதிலிருந்து உங்களுடைய அறிவை கொண்டு முயற்சித்து இன்னும் மோசமாகக்கூடிய நிலையில் இப்பொழுது உங்களுடைய அழகான இறைவனுடைய விருப்பம் மேலோங்குகின்றது, வாழ வேண்டும் என்று இப்பொழுதுதான் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். அங்கு இறைவன் தன்னுடைய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கின்றான். உங்களுடைய கைகால்கள் வித்தியாசமாக இயங்குகின்றது அந்த ஆற்றல் மிக்க அறிவினுடைய யுக்தியின் காரணமாக. இப்பொழுது நீங்கள் செய்வதன் காரணமாக அதில் அது வந்து நன்மையை நீங்கள் நிர்ணயிக்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது நான் என் முயற்சியை கொண்டு என்று கூறுவீர்கள். அவிதமாக நீ கூறக்கூடாது. உங்களுடைய முயற்சியை கொண்டு கூறுவது என்பது உண்மையானால் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிற சுகங்களுக்கு அதுதான் காரணம் என்று கூறுவது உண்மையானால் இதற்கு முன்பாக இறைவனை வேண்டினீர்களே ஏன்? அப்பொழுது இல்லாத அறிவு புதிதாக வந்தது என்றால் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு இறைவன் அளித்த அந்த அறிவினுடைய ஒரு உயர்வுதானே காரணம். உங்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. சிலர் முதலாளிகளாக இருக்கின்றீர்கள், சிலர் தொழிலாளிகளாக இருக்கின்றீர்கள். ஏன் உங்களால் எல்லோரையும் முதலாளிகளாக மாற்ற முடியுமா? முடியாது. அப்படி என்றால் நான் எப்படி முதலாளியாக இருப்பது என்று உங்களுடைய கேள்வி. தொழிலாளர்கள் அவ்வளவு பேருமே நாங்கள் முதலாளிகளாக வேண்டும் என்று விரும்புவார்கள். முதலாளிகள் அனைவருமே தொழிலாளர்களுடன் முதலாளிகளாகிவிட்டால் நாங்கள் எங்களுக்கு என்ன யார் வேலை செய்வது என்று கேட்பார்கள். இது எது சரி என்றால் அவ்வளவு தொழிலாளர்களும் முதலாளிகளாக வேண்டும் என்பது கலை சரியான வார்த்தை. வாழ வைப்பது இறைவன் தான். உங்களுக்கான உயிரோட்டம் உள்ள படைப்புகளை படைத்துக் கொண்டு போனவன் தான், நீங்கள் அல்ல. காற்றிலும் உயிரோட்டம் இருக்கிறது, தண்ணீரிலும் உயிரோட்டம் இருக்கிறது, உணவிலும் உயிரோட்டம் இருக்கின்றது. நீங்கள் படைத்த எந்த ஒரு பொருளாக உயிரோட்டம் இருக்கிறதா என்று பார்த்து பாருங்கள். எந்த ஒரு பொருளும் உயிரோட்டம் கிடையாது. ஜனங்கள் உங்களுடைய அறிவு மின்சாரம் அது இது என்று என்னென்னவோ அவ்வளவும் இருக்கின்றது. அதற்கு உயிர் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. இறைவன் படைத்த ஒவ்வொரு பொருளிலும் உயிரோட்டம் இருக்கின்றது. அது உங்களுக்காக இயங்கும். காற்றில் உயிரோட்டம் இருக்கிறது, அது உங்களை தெளிவு சொல்கின்றது. மேலிருந்த மழை நீர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய பாதங்களை கழுவி செல்கின்றது. உணவு உங்கள் பாதங்களை கழிவு அடைகின்றது. உயிரோட்டம் உள்ளதாக கனிகளாகவும் பயிர்களாகவும் உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை செய்வர்களாக இருக்கின்றன கேட்டால் அந்த உணவு தானியத்திற்கு நீங்கள் ஒரு மாதிரியாக உங்களுடைய பிளாஸ்டிக் வடிவங்களில் செய்வீர்கள். உங்களுடைய அலங்கார பொருட்களாக செடிகளை வைப்பது போதாக பிளாஸ்டிக் செடிகளை வைத்திருப்பீர்கள். அதுக்கு உயிரோட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அதில் நீங்கள் பெருமை கொள்வீர்கள். எவ்வளவு தத்ரூபமாக வடிவமைத்திருக்கின்றார்கள் டெக்னாலஜி. அது இப்போ சோ மச் எவ்விதமாக நாம் நாசமாகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த அறிவை கொண்டு என்று பாருங்கள். இப்பொழுது அறிவை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த அறிவுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய வகையை நீங்கள் கேளுங்கள். உயிரோட்டம் வேண்டும் என்றால் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இறை உணர்வில் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய இறை உணர்வு உங்களுடன் இப்பொழுதும் இருக்கின்றது. இறைவன் விதித்துக் கொண்டிருக்கின்றான் சுகமான வாழ்க்கை வேண்டும், அழகான வாழ்க்கை வேண்டும் என்று. அந்த சுகத்திற்கான ஆதாரம் இறைவனிடம் இருக்கின்றது. அந்த உயிர் சக்தி வேண்டும். சுகத்துக்கான ஆதாரம் உயிர் சக்தி. உயிர் சக்தி குறையும் பொழுது சுகம் கெட்டுவிடுகின்றது, பலவீனம் அடைந்து விடுகின்றது. நீங்கள் உயிரோட்டத்துடன் வாழ விரும்புங்கள். உயிரோட்டத்தை நீங்கள் நீக்கிக் கொண்டவர்களாக ஒருபோதும் வாழாதீர்கள். அதனை பரிகாசம் செய்வர்களாக இருக்காதீர்கள். உயிரை பற்றி பரிகாசம் செய்யாதீர்கள். ஒவ்வொரு தேவைக்கும் உயிரோட்டம் வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் நாம் உபயோகிக்கும்போது அதற்கு உயிரோட்டம் வேண்டும். உயிரை பற்றி அறிந்தவன் ஒருவன் தான் என்பதை உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த உயிரை பற்றி அறிந்த பிறகும் நான் படைத்துக் கொள்வேன், நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன், என்னுடைய முயற்சியும் என்னுடைய வைராக்கியமும் என்னுடைய திருப்தியும் தான் முக்கியம், என்னுடைய பெருமை முக்கியம், நான் காரியத்தை சாதித்தேன் என்று இருக்கும் பொழுதெல்லாம் அந்த பெருமையின் காரணமாக உங்களுடைய உயிரோட்டம் குறையும். உயிரோட்டம் இல்லாத எந்த ஒன்றும் உங்களுக்கு பயன்படாது. ஒரு பிளாஸ்டிக் செடி வைத்திருக்கின்றீர்கள், அதில் பிளாஸ்டிக் பழம் இருக்கிறது, சாப்பிட முடியுமா என்று கேட்டால் கிடையாது. உயிரோட்டம் வேண்டும். நாம் குழந்தையாக வெளியே வரும்பொழுது நம்முடைய நெஞ்சங்கள் இருக்கக்கூடிய நுரையீரல்கள் கல்லை போன்று இருக்கும், இரும்பை போன்று கனமாக இருக்கும். ஏனென்றால் உயிரோட்டம் இல்லை, பிறந்த பின்னர் தான் உயிர். அதற்கு அந்த உயிரோட்டம் கொடுக்கப்படும் பொழுது அவ்வளவு லேசான உறுப்பு நம்முடைய உடலிலேயே அந்த நுரையீரல்கள் தான். அந்த நுரையீரலுடைய அந்த லேசான தன்மையும் பலூனிங் எஃபெக்ட் காரணமாகத்தான் நாம் இவன் உட்கார முடிகிறது, நடக்க முடிகின்றது, ஓட முடிகின்றது. ஆனால் படைக்கப்படுவதற்கு முன்பாக அது ஒரு கல்லை போன்றது, முதல் மூச்சு இல்லை என்றால் இறந்தது, அவ்வளவுதான். அந்த உயிர் காற்றில் அந்த அந்த காற்றிற்குரிய உயிர் சக்தியை கிரகிப்பது அந்த நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய நுரையீரல்கள் இறைவன் அனுமதியை கொண்டு கிரகிக்கிறது. அந்த உயிரோட்டம் இல்லாத அந்த கல் பஞ்சமத்தை போன்றாகின்றது. மலைகளும் அப்படித்தான். அதை உறுதியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுடைய நாட்டத்தால் நீங்கள் அதற்கு உயிர் கொடுப்பீர்களானால், அல்லது அவன் அதற்கு உயிர் கொடுப்பானால், மேகங்களைப் போல் பறந்துவிடும். அவை உறுதியாக அமைக்கப்பட்டதல்ல. உங்களுடைய படைப்பின் ரகசியம் கல்லை போன்று, மலைகளைப் போன்று கல்லை போன்று இருக்கக்கூடிய அந்த நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய நுரையீரல்கள் எப்படி விடுகின்றதோ பஞ்சை போன்று, அது உங்களை நிமிர்த்தி உட்கார வைக்கின்றதோ லேசாக. 100 கிலோ எடையாக இருக்கட்டும், 200 கிலோ எடையாக இருக்கட்டும், அவர்கள் நிமிர்ந்து உட்காத காரணம் அந்த நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள அந்த நுரையீரல்கள் தான் என்பதை அறியுங்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. உயிரை படைப்பவர்கள் நீங்கள் அல்ல. என் மனதில் ஒரு எண்ணம் இருக்கின்றது, அதற்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும், நம்பிக்கை என்ற உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இறைவனை நீங்கள் நம்பினால் தவிர அவன் அந்த நம்பிக்கை அளிக்கப் போவதில்லை. மலைவானவை அனைத்தும் அவனிடம் இருக்கின்றது. சாதாரணமாக நான் என்னுடைய விளக்கில் பூனை குளியிருப்பை உட்கார்ந்திருப்பேன். ஒரு நல்ல செய்தி, ஒரு உற்சாகமான செய்தி, ஒரு தெம்பாக உறுதியளிக்கூடிய செய்தி வந்தால் நிமிர்ந்து உட்கார்ந்துவிடுவேன். அந்த நேரத்தில் எப்படி நான் பணி குறுகி போகின்றேன் என்னுடைய உயிர் சக்தி குறைந்து பலகீனமாகி நான் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு அழகான வார்த்தை நற்செய்தியானது என்னை நிமித்து வைக்கின்றது. அந்த நற்செய்தி ஏற்கனவே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, இறைவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அதனை கவனிக்காமல் இவர் ஒரு நற்செய்தி கொடுத்து விட்டதற்கே இவ்வளவு தெம்பாக இருக்கிறதென்றால், இவ்வளவு காலமும் அந்த நற்செய்தி தானே உங்களுக்கு வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றான். அதனை எப்படி நாம் தவறவிட்டோம்? காரணம், உள்ளத்திலிருந்து வெளியேறி கடவுள் இங்கிருக்கின்றார், அங்கிருக்கின்றார், அங்கிருக்கின்றார் என்று புரிதல் காரணமாக உள்ளத்தில் இருப்பது இறை சக்தி என்பதை நாம் அறிய தவறிவிட்டோம். பூசாரிகள் நம்மை வழிகெடுத்தார்கள். 3 கூட்டத்திலும் இருக்கக்கூடிய பூசாரிகள் வழிகெடுத்தார்கள். பூசாரிகளை நம்பும் வரையில் இறைவன் உங்களுக்கு இல்லை. அவர்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களை வெளியேற்றி தங்களுடைய கட்டளைகள் கொண்டு வந்து இறைவனை வியாபாரப் பொருளாக ஆக்கி தாங்கள் உயிர் வாழ்வதற்காக வேண்டி உங்களுடைய இறைவனை உங்களை வந்து பிரித்தார்கள். நாமும் நம்பினோம். இறைவனை பற்றிய அறிவு இறைவன் தான் அறிவிக்க வேண்டும். இறைவனுக்கான பாதையையும் வழியையும் இறைவன் தான் அறிவிக்க வேண்டும், மனிதர்கள் அல்ல. உங்களுடைய இறை சக்தியை அவன்தான் உங்களுக்கு படைப்பாக கொண்டு வர வேண்டும், நீங்கள் அல்ல. நீங்கள் படைக்கும் பொழுது உயிரோட்டத்துடன் படைக்க முடியாது. இறைவன் படைக்கும் பொழுது உயிரோட்டத்துடன் படைப்பான். அந்த உயிரோட்டத்துடன் படைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்காக இயங்கும். வானங்களில் இருக்கக்கூடிய மழை நீர் பூமிக்கு இறங்குகின்றது, உங்களை நோக்கி வருகின்றது, உங்களுக்காக அது தேங்கி கிடக்கின்றது. பூமியிலிருந்தும் நீர் பொங்கிடுகின்றது உங்களுக்காக வேண்டி உயிரோட்டம் கிடைக்கும் பொழுது. உணவும் உங்களுக்காக கனிந்து உங்களுக்காக நிழல்களையும் கொடுத்து அது உங்களுக்கு பக்குவமாக இறங்கி தன்னுடைய வாசனையை கொண்டு அறிவிக்கின்றது, இப்பொழுது நீங்கள் என்னை உண்ணுங்கள் என்று அவ்விதமாக உங்களுக்கு அறிவிக்கின்றது இயற்கை ஒவ்வொன்றும். உங்களுடைய படைப்பு ஒவ்வொன்றும் நீங்கள் போய் ஒவ்வொன்றையும் மேய்க் கொண்டிருக்க வேண்டும். அது உயிரோட்டம் கிடையாது, வெப்பத்தன்மை கொண்டது, நெருப்பு அவ்வளவும். எதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, உங்களுடைய கம்ப்யூட்டர் முதலாக மின்சாரம் முதலாக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய படைப்பு அவ்வளவுமே நெருப்புக்குரியது. இதன் மீது தண்ணீரை தெரியுங்கள், போய்விடும், அணைந்துவிடும், அடிந்துவிடும். ஆனால் இறைவன் படைப்பது ஒவ்வொன்றும் நீரில் இருந்து. நம்பிக்கை கொள்ளுங்கள். உயிரோட்டம் வேண்டும், நீரிலிருந்து படைக்கப்பட வேண்டும், மண்ணிலிருந்து விளைய வேண்டும். இந்த உங்களுடைய கண்டுபிடிப்பு ஷைத்தான்களுடைய கண்டுபிடிப்பு. நெருப்பிலிருந்து படைக்கப்படுவே அவ்வளவும். நீர் பட்டுவிட்டால் போய்விடும். நமக்கு நீர்த்தன்மை வேண்டும், உயிர் சக்தி வேண்டும், வறண்டு போய்விடக்கூடாது நம்முடைய மனம். நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியேறாதீர்கள். பரிகாசம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பரிகாசம் அவர்களை சுமந்து கொள்ளக்கூடிய அந்த நாளில் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அந்த நாள் உங்களுக்காக கவலையோடு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் இறந்து கொண்டிருக்கின்றீர்கள். கவலையில் இறப்பு நிச்சயம், உயிர் சக்தி குறையும், பலகீனம் ஏற்படும், தெரியும் தானே? மனம் அமைதியிலும் நிம்மதியிலும் உயிரோட்டம் பெருகும், இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கின்றது, மரணத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் கவலை வந்தபோது மரணம் எப்படி நிகழ்ந்துவிடுமோ என்று பயப்படுவோம். நெஞ்சு வலிப்பதை போன்றிருக்கின்றது, இன்னும் பயம் அதிகமாகி வருகின்றது. நிச்சயமாக நாம் இறக்க வேண்டிய நிலை நமக்கு நெருங்கிவிட்டது. ஆனால் மனம் அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்கும் பொழுது நெஞ்சம் வலித்தாலும் சேர்த்து கவலைப்பட மாட்டோம், அது ஒன்றுமில்லை, மனம் அவ்வளவு சுகமாக இருக்கின்றது. எனவே இறப்பு கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையும் நன்மையாகவே அமையும் உங்களுடைய வருங்காலத்தில். எப்படி என்றால், என் இறப்புக்கும் வாழ்க்கைக்கும் இடையே மறுவாழ்க்கையை நான் விரும்புகின்றேன், கவலை நீங்க மறுவாழ்க்கையாக அமைகின்றது. கவலை இருக்கும் வரையில் நான் இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அறிவை கொண்டு இப்படித்தான் நிகழும் என்று நான் கணக்கப்படுகின்றேன். இறைவன் நீங்கள் சிறப்பாக வாடுங்கள் என்று அந்த விதி இங்கு இருந்து கொண்டிருக்க நான் மாற்றமாக நினைக்கின்றேன். பணத்திற்கான ஆதாரம் உயிரோட்டம் வேண்டும், உங்களுடைய அறிவுக்கு உயிரோட்டம் வேண்டும். நேற்றைய அறிவு, செத்த ஜடமான அறிவு, அதற்கு உயிரோட்டம் வேண்டும். உங்களுடைய சயின்ஸ் அங்கு உங்களை விட்டு நீங்கி உங்களுடைய ஆதாரம் SIGN அறிகுறிகள், அழகான அறிகுறிகளாக நீங்கள் பார்க்கக்கூடியதை நிறைவேறக்கூடிய அந்த நாளையும் எதிர்நோக்கிடுங்கள். உங்களுக்கான காலத்தோணையின் மீது நிச்சயமாக உங்களுக்காக படைக்கப்படும் உயிரோட்டத்துடன் அறிவுக்கு உயிர் வேண்டும், ஞானங்களாக அமைய. இதுவோ செத்த அறிவு, மியூசியம் அறிவு, நேற்றைய அறிவு, இறந்த கால அறிவு. இது நாளைக்கு உபயோகப்படாது. எந்த ஒரு நத்தியை சொன்னாலும் சரி, அது எப்படி என்று சந்தேகம்தான். காரணம், உயிரோட்டம் இல்லை. உங்களுடைய அறிவுக்கு உயிரோட்டம் வேண்டுமென்றால் புது உயிர் உங்களுக்காக, உங்களுடைய படைப்பாக இங்கே இருக்கக்கூடிய அதற்கு ஒரு புது உயிர் வேண்டும். இந்த அறிவில் மிகைக்கக்கூடிய ஒரு உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய நம்பிக்கை பெருகும், உங்களுடைய ஆற்றலும் பெருகும். தனித்தன்மையோடு ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது, அதற்கு உயிரோட்டம் தேவை. நம்பிக்கை கொள்ளுங்கள் இறைவனுடைய ஆற்றலின் மீது. இதுவரையில் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு எவற்றையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அவற்றை மிஞ்சக்கூடிய உயிரோட்டம் வரும்பொழுது செத்த பிணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜடமான அறிவும் அதனுடைய விளைச்சலும் உயிரோட்டம் பெற்று உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேருமே. அந்த வகையில் உங்களுடைய இறைவனை, இறை உணர்வை, மாபெரும் சக்தியிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்புங்கள். ஒவ்வொரு நற்செய்தியும் இறைவனிடமிருந்து, உங்களிடம் அல்ல. நாளைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் அமையும் என்று கூறக்கூடிய மனிதர்கள் முயற்சிக்க வேண்டும். முயற்சியில் உங்களுடைய அறிவு இருக்கின்றது, கஷ்டம் இருக்கின்றது. எப்படி படைக்கப்படுவதற்கு படைத்த அந்த நொடிப்பொழுதில் உங்களுடைய நெஞ்சங்கள் இருக்கக்கூடிய நுரையீரல்கள் கல்லை போன்றிருக்கின்றதோ, உயிர் சக்தி அதற்குள் சென்றதும் அது விடுடைகின்றதோ, பஞ்சை போன்று. அதே போன்று உங்களுடைய அறிவு ஜடமாக இருக்கும் காரணமாக பெரும் பாரமாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை பற்றி என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு பொறுப்புணர்வு அதிகமாகி நெஞ்சம் பாரமாக இருக்கின்றது, நெருக்கடியாக இருக்கின்றது என்று. உயிரோட்டம் வேண்டும், விரும்புங்கள், நம்புங்கள், பிறகு சந்தேகிக்காதீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி திருத்தடைவான். உங்களுடைய அறிவுக்கு உயிரோட்டம் உண்டு. நேற்றைய இறந்த அறிவு புதுப்பிக்கப்படுகின்றது மறுவாழ்க்கைக்காக. புதிய படைப்பாக நீங்கள் படைக்க இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு முறையும் உற்சாகம் ஏற்படும் பொழுது அந்த அறிவுக்கு உயிரோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் விரும்பினீர்கள், நம்பினீர்கள், பின்னர் அதை பற்றி சந்தேகப்படவில்லை. பரிகாசம் செய்வகையில் ஆகிவிட வேண்டாம். மறுமை நாள் உங்களுக்காக இந்த செத்த அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இறைவனுடைய இந்த புதிய ஆற்றல் உங்களுக்காக படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது, அதில் நிரந்தரமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்பதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணம் இறைவனிடமிருந்துள்ள ஆசீர்வாதம். என்னுடைய எண்ணமாக நான் நினைக்கிறேன் என்று கூறாதீர்கள். இறைவனுடைய கட்டளை அழகான கட்டளையாக இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுங்கள். இப்பொழுதுதான் உங்களுடைய அறிவு உயிரோட்டம் பெறும். அதுவரையில் கடமான செத்த அறிவு. எல்லோருமே வைத்துக் கொண்டிருந்தார்கள் செல்போன், மொபைல். இதற்கு உயிர் கொடுத்தது ஜாப் ஸ்டீப்ஸ். ஏனென்றால் அதற்கு உயிர் வேண்டும் என்று விரும்பினான். இதை கொண்டு வாழ விரும்புவதற்கு காட்டிலும் எனக்கு என்ன தேவையோ இதிலிருந்து அவ்வளவும் என்னுடைய தேவைக்கு இயங்க வேண்டும் என்று விரும்பினான். அதன் காரணமாக ஒரு புது அறிவு. பழைய செத்த போன் நோக்கியாவை மிஞ்சக்கூடியது. அன்னைக்கு நோக்கியா ரொம்ப பெரிய போன். அந்த நோக்கியாவை மிஞ்சக்கூடியது ஐபோன் செல். அதில் விரும்பியதெல்லாம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டத்தை கொடுத்தவன் இறைவன் நம்பினான். அவன் ஒருவன் தான் போய்விட்டான். அத்தோடு ஐபோன் செத்தது. நம்புங்கள். இருக்கக்கூடிய ஜட அறிவு, மக்குத்தனமான அறிவு, பண்டாரமான அறிவு, மக்கு பண்டாரம் என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட அறிவு படிப்பறிவுக்கு உயிர் வேண்டும். நம்புங்கள். என் இறைவனே, என் அறிவுக்கு உயிர் கொடு. எனக்கு உயிர் கொடு, எனக்கு உயிர் கொடு என்று கேட்கின்றோமே, என் அறிவுக்கு உயிரோட்டத்தை கொடுவேன். உன்னையே நான் நம்பிவிட்டேன். படிப்பறிவை நம்ப மாட்டேன். நான் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், பிலாசபிக்கல் சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன், டாக்டரேட் வாங்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் ஜன்னாதீர்கள். அவ்வளவும் ஜனமான அறிவு. வீணான கற்பனைகளை கொண்டு நீங்கள் டாக்டரேட் வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். பியூர் அசம்ஷன்ஸ், இஸ் நாட் ட்ரூத் இன் இட். ஏதாவது சொன்னால் இது ஒரு தீசிஸ், இது ஒரு தியரி, இது ஒரு ஹைபோதிசிஸ், இது என்னுடைய கற்பனை. உங்களுடைய டாக்டரேட் டிகிரி, உங்களுடைய படிப்பு அவ்வளவுமே வீணான கற்பனை, செத்த ஜடமான அறிவு. ஒவ்வொரு கல்விக்கூடமும் சரி, ஒவ்வொரு கல்லூரியும் சரி, அது செத்த காலேஜுகள், மியூசியம். அதில் எந்த நன்மை உங்களுக்கு இல்லை. இறைவனை நம்புங்கள், இறைவனை விரும்புங்கள், அங்கு உங்களுக்கு உயிரோட்ட வேண்டும். தனித்தன்மையோடு நீங்கள் வாழ வேண்டும். அந்த தனித்தன்மை ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை விரும்புங்கள், நம்புங்கள், பின்னர் இறைவனுக்கு பணிந்துவிடுங்கள், பெருமை கொள்ளாதீர்கள். பெருமை கொள்வோர் யாரையும் இறைவனை நேசிப்பதில்லை. எனவே உங்களுக்கு ஜடமான அறிவு கடைசி வரையில் உங்களை பெரும் பாரமான வாழ்க்கையிலும், பெரும் கஷ்டமான வாழ்க்கையிலும், இறுதி மூச்சு வரையிலும், துன்பம் நிகழ்ந்த வாழ்க்கையில் என்னை ஏன் இறைவன் படைத்தான் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணம் சென்றுவிடும். இப்பொழுதும் கேட்கின்றார்கள், ஏன் இறைவன் நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைத்தான்? இது என்ன அவனுக்கு பெரிய விளையாட்டு இருக்கின்றது? ஏன் எல்லோருக்கும் அந்த சொர்க்கத்தை கொடுத்துவிடக்கூடாது? இந்த வரியை நான் தெரிய வேண்டும் என்று பலரும் இதற்கான விடை என்ன என்று கேட்கிறார்கள். அவர்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் சொர்க்கத்தை விரும்புகின்றீர்களா, நரகத்தை விரும்புகின்றீர்களா? சொர்க்கத்தை விரும்புபவர்கள் யார் கை தூக்குங்கள் என்று கூறினால் ஒருவர் மிஞ்சாமல் அவ்வளவு பேரும் கை தூக்குவார்கள். நரகத்தை விரும்புபவர்கள் யார் என்று கேட்டால் ஒருவரும் இல்லை. இதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கும் சொர்க்க வாழ்க்கையை விரும்புங்கள் என்று. ஆனால் கெட்ட கேடுக்கு இந்த கேள்வி வேறு. நரகத்தின் சுர்க்கத்தையும் ஏன் படைத்தான்? நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக நரகத்தை படைத்தான். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதற்கு கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையில் வாருங்கள், உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை நிச்சயம். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டங்களை படக்கூடாது என்பதற்காக இறைவன் உங்களோடு இருக்கின்றான், உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய நற்செய்திகளை நம்புவதில்லை. மனிதர்களையும் உண்மைக்கு புறம்பான வழிகளை காட்டக்கூடிய புறம்போக்குகளையும் நம்பினீர்கள். பூசாரிகளை நம்பி தொலைந்தோம். ஒரே மனிதனத்தை மூன்று குட்டங்களாக, துண்டங்களாக ஆக்கினார்கள். நாம் மூன்று துண்டங்களாக இருந்து கொண்டு கடவுளையே மூன்று துண்டங்களாக ஆக்கினோம். பின்னர் நமக்கு கேள்வி வேறு, எதற்காக நரகம் சொர்க்கம் என்று? இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை மட்டும் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் நன்மை மட்டும் வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. பிறகு எப்படி வேண்டும் என்றீர்கள்? எனக்குள் இருக்கக்கூடிய சக்தி கொடுக்கின்றது, அந்த சக்தியை நம்புவதை விட்டு உங்களுடைய அறிவியை நம்பினீர்கள். பெருமை, நான் படித்துவிட்டேன் என்ற பெருமை. இந்த நாளிலிருந்து உங்களுடைய அறிவுக்கு உயிர் வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கின்றது, உங்களுடைய அறிவு ஜடம். இதை நம்பும் பொழுது அந்த அறிவுக்கு உயிரோட்டம் பெறுகின்றது. அந்த உயிரோட்டத்தின் காரணமாக சில கண்டுபிடிப்புகளை நீங்கள் நிகழ்த்துவீர்கள். பின்னர் நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள், அது என்னுடைய முயற்சி, என்னுடைய கண்டுபிடிப்பு என்று பெருமை கொள்ளாதீர்கள். திரும்பவும் அது சத்துவிடும். நீங்கள் உயிரோட்டத்துடன் பழைக்கப்பட்ட நீங்கள் எப்படி உங்களுக்கு மரணம் நிகழமோ அதே போன்று எப்பொழுது பெருமை கொள்கின்றீர்களோ உங்களிடம் இருக்கிறது அவ்வளவும் சத்துவிட்டது. பயபக்தியுடன் வாடுங்கள். இறைவன் எனக்கு இதனை நிரந்தரமாக்கி தர வேண்டும், இன்னும் அழகாக்கி தர வேண்டும் என்று உங்களுடைய நன்மைகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிரோட்டம் பெருகும், உங்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பதையும் இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இங்கங்கே ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கின்றன, கை வலிக்கிறது, தலைவலிக்கிறது, கால் வலிக்கிறது என்று பல கஷ்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உங்களுடைய இறைவன் அந்த நொடிப்படுதைய சுகமாகுங்கள் என்று அந்த வார்த்தை இருக்கின்றது. சுகமாகுங்கள் என்ற வார்த்தை அங்கு இருக்கின்றது. ஒவ்வொருடைய மனதிலும் இப்பொழுதும் வறுமை இருக்கின்றது, வறுமை நீங்க வேண்டும் என்று அந்த வார்த்தை இருக்கின்றது. செல்வச் செழிப்பொடிகள் வாடுங்கள் என்ற வார்த்தை இருக்கின்றது. ஆனால் நான் அதனை நம்முடைய வார்த்தையாக எண்ணிக்கொண்டு இப்பொழுது நம்முடைய அறிவின் பக்கம் எவ்வளவு கேடுகளிலும், எவ்வளவு நயவஞ்சகங்களிலும், இறைவனுக்கு துரோகமான எண்ணங்களிலும், அவனுக்கு பிடிக்காத வழிகளிலும் செல்ல வேண்டுமோ அவ்வளவையும் மேற்கொள்கின்றோம். மனிதர்களை நம்பி நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நல்லறிவை தருகின்றேன், அந்த அறிவுக்கு இணையானது எதுவுமே இல்லை. மகாசக்தியிடமிருந்து உங்களுடைய அறிவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் என்னும் இருக்கின்றது. எல்லா வழிகளும் என்னும் இருக்கின்றன. என்னை மட்டும் நம்புங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், என்னிடம் பொறுப்பேற்படுத்துங்கள். நிச்சயமாக இறைவன் தன் மீது பொறுப்பேற்படுத்த நேசிக்கின்றான். நான் எம்டி டாக்டராக இருந்த பொழுது இதில் நிச்சயமாக ஒருவரை பிழைக்க வைக்க முடியாது, சாகடிக்க முடியும் என்பது தெளிவாக தெரிந்த அந்த நொடிப்பொழுது வேண்டாம் என்றேன். நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கும் பொழுது வேண்டாம், இந்த தரித்திரம் பிடித்த மெடிசன் கூடாது என்று விரும்பினேன். அதைத் தொடர்ந்து அக்குபங்கர் அந்த அறிவுக்கு உயிர் கொடுத்தது. 5000 வருடங்களாக சீனாவில் இருந்த அக்குபங்கர் பற்றி அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதன் பிறகு இங்கு அந்த அக்குபங்கர் உயிர் பெற்றது. செத்து போயிட்ட அறிவு எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருந்தது. இங்கு எது செத்து போனது வேண்டாம் என்று விரும்பினேன், ஆனால் நான் டாக்டராகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் இந்த MBBS தொழிலை வெற்றிவிட்டதன் காரணமாக, வேண்டாம் என்று வெறுத்துவிட்டதன் காரணமாக நான் டாக்டராக இருக்க மாட்டேன் என்பதில்லை, டாக்டராகத்தான் இருப்பேன், ஆனால் இது கூடாது, வேறு வேண்டும். அறிவு புதுப்பிக்கப்பட்டது, செத்த அறிவு நீங்கியது, புதிய அறிவு புகுத்தப்பட்டது. அந்த புகுத்தப்பட்ட அந்த புது அறிவுக்காக பெருமை கொண்டு விடவில்லை. அப்பொழுதும் இறைவனுக்கு நன்றியோடு இந்த அக்குபங்கரியுடைய மேலானது வேண்டும் என்று விரும்பினேன். அங்கு இறை வழி மருத்துவம் உருவாகி, நீங்கள் முதலில் ஊசியை போட்டீர்கள், சுகமாகியது. இப்பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் என்னைத்தான் நம்பினீர்கள் என்ற அந்த ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நற்செய்தி எனக்கு நினைவூட்டப்பட்ட போது இனி ஊசியை தொழுவதில்லை. இறைவன் தான் சுகமாக்கினான் என்றால் நினைப்பது அங்கு நடக்க வேண்டும். முதலிடம் பிரார்த்தனை தான் சுகமாக வேண்டும் என்று பிரார்த்தனை தான், அந்த பிரார்த்தனைக்கு சுகமாகியது என்றால் பிறகு எதற்காக இந்த ஊசி என்று ஊசியை நான் விட்டதுதான். அதன் பிறகு அந்த அறிவுக்கு புது உயிர், இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிர், நீங்கள் எண்ணங்கள் அங்கு நடக்கும். அந்த பிரார்த்தனையின் மீது எது நினைத்தால் சுகம். இறை வழி வாழ்க்கை மருத்துவம் அல்ல, இப்பொழுது வாழ்க்கையாக மாறிவிட்டது. என்னுடைய தேவைகளுக்கு மடையும் கொட்ட வேண்டும், வெயில் அடிக்கக்கூடாது, உங்களுடைய பழங்கள் கனிகள் இனிக்க வேண்டும், பிடிக்கக்கூடாது. இப்பொழுது எல்லாமே இனிப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஓர் பழமும் ஆரஞ்சு பழமாக இருந்தாலும் சரி, கமல ஆரஞ்சாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் இனிப்பு தெரிய ஆரம்பிக்கின்றது. இதுவரையில் வாயில் வைக்க முடியாது. உங்களுடைய எண்ணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியுங்கள். இயற்கை உங்களுக்கு அடிமை, அதனை எதனை வணங்காதீர்கள். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதனை வணங்காதீர்கள், அவ்வளவு உங்கள் கால்களுக்கு இடையே அடிமை. நீங்கள் உயர்ந்த படைப்பு, ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனை உங்களுடைய உள்ளத்தில் வைத்து அவனை நீங்கள் பூஜியுங்கள், அவனுடைய வாக்குகளை பூஜியுங்கள். பூஜ்யங்கள் என்று கூறும்பொழுது அதனுடைய தூய்மையை உங்களுடைய அறிவை கொண்டு கலங்கப்பட்டுவிடாதீர்கள், சாகடித்துவிடாதீர்கள். சயின்ஸ் என்ற அந்த கலங்கத்தை புகுத்தாதீர்கள், அதுவரை நாசமாய் போன அறிவு. SIGN இறைவனுடைய அழகான அந்த ஆற்றலை அறியக்கூடிய மனப்பான்மையை கொண்டு உயர்ந்து விளங்குங்கள். இன்று முதலாக உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய இரண்டு விதமான தேவைகள், ஒன்று சுகங்கள் வேண்டும், இன்னொன்று கஷ்டங்கள் நீங்க வேண்டும். சுகங்கள் பெருக வேண்டும், கஷ்டங்கள் நீங்க வேண்டும், உயிரோட்டம் அடைய வேண்டும். என்னுடைய பாதையில் நான் சம்பாதித்ததுதான் அவ்வளவு கஷ்டங்களும். நல்லறிவு வேண்டும், உயிரோட்டம் அடைய வேண்டும். இறைவனுடைய வாக்கை நம்ப அங்கு உயிரோட்டம் பெறுகின்றோம். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் ஆற்றல் மிகுந்த உங்களுடைய பாதையில் செல்வீர்கள். அப்பொழுது பெருமை கொண்டு விட வேண்டாம், நான் முயற்சித்தேன், நான் தெரிந்து பெருமை கொண்டு விட வேண்டாம். மீண்டும் நாம் இறந்து விடுவோம், செத்த பிணங்களாக ஆகிவிடுவோம். பணிவோடும் இறைவனுடைய ஆற்றலுக்காக இன்னும் அதிகமாகவும் அவனிடம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். தன்னுடைய ஆற்றலை கொண்டும் தன்னுடைய நன்மதிப்பை கொண்டும் உங்கள் மீது நீங்கள் அவனை மட்டும் நம்பினீர்கள், பின்னர் அவனை நீங்கள் சந்தேகிக்கவில்லை, அவனுக்கே புகழனைத்தம் என்று கொண்டீர்கள் என்ற உங்களுடைய நன்மதிப்பை அவன் ஏற்றுக்கொண்டு நன்றி உணர்வை அவன் கொள்கின்றான் உங்கள் மீது. தன்னுடைய ஆற்றலை இன்னும் அதிகமாக உங்கள் மீது பிரயோகிக்கின்றான். உதாரணமாக தலைவர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுகமாக வேண்டும் என்று உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றது, உங்களுடைய உள்ளம் ஆலயமாக இருக்கின்றது. இதனை மேற்கொள்ளுங்கள், இதை பார்க்காதீர்கள். இதனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இதனை பார்க்காதீர்கள். அந்த சனத்திலேயே இது போய்விடும். இப்படி இருக்கமோ அப்படி இருக்கமோ, இந்த செத்த அறிவை கொண்டு, மருத்துவ அறிவை கொண்டு, நேற்றைய கடந்த கால பார்த்ததையும் கேட்பதையும் வைத்துக் கொண்டு அறிவாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேனே. இந்த கடந்த கால செத்த அறிவு, இறந்த கால அறிவு இது வேண்டாம். உயிரோட்டம் பெற வேண்டும், ஞானங்களாக மலர வேண்டும். அறிவு ஞானங்களாக, உயிரோட்டம் பெற ஞானங்களாக மலர வேண்டும். இந்த அறிவின் பாதையில் உங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இடுப்பு அடிக்கிறது, கால் அடிக்கிறது, வலி இருக்கிறது என்று கூறுகின்றது, வலி வேண்டாம் என்று இங்கு கூறுகின்றது. இந்த இரண்டில் நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது சிறந்தது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கு இருப்பது அவ்வளவும் சிறந்தது. மற்றபடி உங்களுடைய வெளி உறுப்புகளாக, ஜடங்களாக இருக்கக்கூடிய அவ்வளவு உறுப்புகளிலும் கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்பும் பொழுது உயிரோட்டம் பெருகும். இறைவன் படைப்பவன், படைப்பாற்றல் மிக்கவன் என்பதை அறிய வேண்டி ஒவ்வொருவரும் எங்கெங்கு வலிக்கின்றதோ, கர்ப்பப்பையில் வலிக்கிறது, மார்பகத்தில் வலிக்கிறது, தலையில் வலிக்கிறது, கைகால் வலிக்கிறது, இங்கு நெஞ்சு எரிகின்றது, உங்களுடைய இருதயம் வலிக்கிறது, சிறுநீரகங்கள் அடைபட்டு விட்டன, நான் மோசமாகிக் கொண்டிருக்கின்றேன், அவ்வளவு கெட்ட வார்த்தைகளையும் விட்டுவிடுங்கள். சுகம் ஆகுங்கள் என்று ஒரு வார்த்தை தான் எவ்வளவு துன்பங்களை நீங்கள் சொன்ன போதிலும் சரி, சுகமடையுங்கள் என்ற ஒரு வார்த்தைதான். அதனை நம்புங்கள், மற்றவை அனைத்தும் மறைந்து போகும், உயிரோட்டம் பெற்றுவிடும். கல்லாக இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய மார்பக கட்டிகளும் எங்கு கட்டிகள் இருந்தாலும் சரி, உயிரோட்டம் போக அது பஞ்சை போல் அது மேகத்தை போல் பறந்துவிடும், பஞ்சை போன்று லேசாகிவிடும். உங்களுடைய உயிரோட்டத்தை நீங்கள் நம்புங்கள். படைப்பண்டம் திரும்புங்கள். உயிரளிப்பானும் நிலைத்திருக்க செய்வனும் அவன் தான் என்பதை நம்புங்கள். இன்று முதலாக நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய வாக்குகளை நம்பியாக வேண்டும். 45வது அத்தியாயம் 32வது வசனம் 45வது அத்தியாயம் 32வது வசனம் மேலும் நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் அமையக்கூடிய அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது, சத்தியத்தால் நிரப்பமானது. உங்களுக்கு மறுவாழ்க்கை உண்டு. நீங்கள் எண்ணியபடி நீங்கள் இறந்து போகப்போவதில்லை. மறுவாழ்க்கை உண்டு, அது பற்றியும் சந்தேகமும் இல்லை. இறைவன் ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு அதனை உங்களுக்காக இயற்ற இயலாதவன் இல்லை, நிறைவேற்றித் தர இயலாதவன் இல்லை. அப்படி என்றால் இறைவன் இல்லை. இங்கு அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் நல்ல செய்திகள் அனைத்தையுமே. நீங்கள் இறந்துவிட்டவர்கள் கவலையோடும் பயத்தோடும் இருக்கும்போது நீங்கள் இறந்துவிட்டவர்கள் மறுவாழ்க்கையை கொடுத்தது அவன்தான். அந்த நம்பிக்கையின் காரணமாக அதை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். சித்த காலம் முடிந்துவிட்டது, நாளைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அழகானது. அந்த மறுவாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், சந்தேகமும் இல்லை என்று கூறப்பட்ட போது, அறிவை கொண்டும் சயின்ஸை புகழ்ந்து கொண்டும் இந்த ஜட அறிவை புகழ்ந்து கொண்டும் படிப்பறிவை வெற்றிக்கொண்டும் பெருமை கொண்டும் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள், அந்த நாள் என்ன என்று நாங்கள் அறியோம், அது வெறும் கற்பனை என்று நாங்கள் கருதுகின்றோம். இவர்களல்லவோ தங்களுடைய படிப்பு என்று கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டு சத்தியத்திற்கு பதிலாக கெட்டதை வைத்துக் கொண்டு இதுதான் எனக்கு முடிவு என்று எண்ணிக்கொண்டு பின்னர் மீண்டும் நப்பாசை கொண்டு நான் உயிர் வாழ வேண்டும் என்று இப்படி இருதலை கொள்ளி எலும்பு போல் தெரிவித்துக் கொண்டு கூடியவர்களை கல்வியை கொண்டு நாங்கள் அந்த மறுமை வாழ்க்கை வேண்டும், அழகான வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், மீண்டும் உயிர் பெற்றிட வேண்டும், ஒரு மறுபிறவி வேண்டும் என்று கூறக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நாங்கள் அதை பற்றி எதுவும் அறியோம், வெறும் கற்பனை என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே நாங்கள் அதை உறுதியாக நம்புபவர்கள் அல்லர் என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டும் உங்களுடைய பெருமையை கொண்டும் இறைவனுடைய வாக்குகளை, இது ஏதோ ஒரு கற்பனை மாயை, நாம் முயற்சித்தால் தான் முடியும். உங்களுடைய அறிவோ கீழாக சென்று கொண்டிருக்கின்றது. அறிவை கொண்டு நான் உபயோகிக்கும் போதெல்லாம் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. என் வாழ்க்கை பற்றி நம்பிக்கையை இழந்து விட்டேன். இப்படி இருக்கும் பொழுதே இவ்வளவு பெருமை, நாம் முயற்சிக்க வேண்டும் என்று இவ்விதமாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கொண்டீர்கள். நாம் முயற்சிக்காமல் தானாக சரியா போயிடுமா என்று கேட்பீர்கள். அதற்கு முன்பாக நீங்கள் முயற்சிக்காமல் உங்களுடைய நோய் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை, தானாகத்தான் வந்தது என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய அறிவுக்கப்பால் நான் நோயை கட்டுப்படுத்தப் போகின்றேன், நோயை நான் தடுக்கப் போகின்றேன், ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் எங்களுக்கு இருக்குது, அறிவு இருக்குது என்று கூறி நீங்கள் தடுக்க முயன்றீர்கள். இந்த முயற்சிக்கும் அப்பால் உங்களுக்கு வந்தது என்றால் தானாக வந்ததா? நீங்கள் முயற்சித்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கலாம். அதை யாரும் வாங்க மாட்டார்கள், வாங்க விரும்பவும் மாட்டார்கள். அப்படி என்றால் தானாக வந்த நோய் ஏன் தானாக போகாது? அறிவாற்றல் வேண்டும், சிந்தனை செல்வம் வேண்டும், அதற்கு நிகரான செல்வம் கிடையாது. எனவே நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு பெருமை கொண்டவர்களாக இறைவனுடைய வாக்கு இறங்கும் போதெல்லாம் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தினீர்கள், பரிகாசம் செய்தீர்கள் அதை நம்புபவர்களை. அந்த நாள் உங்களுக்கு நெருங்கும் பொழுது எதனை பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த தீமையெல்லாம் உங்களுக்கு வெளியாகும். நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வேன், நான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொள்வேன், நான் என்னுடைய உடலை நான் திட்டமாக வைத்துக் கொள்வேன், என்னுடைய அறிவை கொண்டு உணவை தவிர்த்துக் கொள்வேன், என்னுடைய வேலைகளை நான் அதிகரிப்பேன், உடற்பயிற்சியை நான் அதிகரிப்பேன், உணவை தவிர்த்துக் கொள்வேன், உடற்பயிற்சியை நான் அதிகரிப்பேன். உணவு உயிருக்கு உயிரிழக்கக்கூடியது, உடற்பயிற்சியோ உயிரை வாங்கக்கூடியது, களைப்பை ஏற்படுத்தக்கூடியது. நல்லதுக்கு பதிலாக தீமைகளை மாற்றி வைத்துக் கொண்டு இதில் நான் வாழ்வேன் என்று கூறிக்கொண்டு வந்த நீங்கள், உங்களுடைய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மூட்டு வழியில் ஆரம்பமாகின்றன, மூச்சு இழைக்க ஆரம்பிக்கின்றது, சிறுநீரகங்கள் வேலை செய்ய மறுக்கின்றன, வயிறு கெட்டுவிட்டது, ஜீரணம் கெட்டுவிட்டது. எதனை பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்களோ அது சுருண்டு கொள்ளும். அந்த நாள் வந்தபொழுது அந்த நாளில் நீங்கள் இறை உணர்வுகிறதால் எந்த பயனும் இல்லை. எனவே இறுதி காலங்களில் இவர்கள் இறைவனை நம்பி கூப்பிட்டேன், அவன் கை கொடுக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். உங்களிடம் இருந்த நம்பிக்கை போய்விட்டது, நல்ல செய்தி அற்று போய்விட்டது, அதனை தொலைத்து விட்டீர்கள். இனி நீங்கள் நம்பிக்கை பெறுவதற்கு எந்த வழியும் இல்லை. இவ்வாறு இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் அடைத்தீர்கள் இறைவனை? இறைவன் அங்கு இல்லை, எந்த நக்கீதியை கொண்டும் அவன் உங்களிடம் இல்லை, அவன் நீங்கிவிட்டான். இப்பொழுது நீங்கள் இறைவனை அடைக்கின்றீர்கள். ஒரு காலம் இல்லை. உங்களுக்கான காலத்தவணையின் மீது பல காலம் சென்று விட்டது. இறைவன் உங்களோடு இருந்தான், அப்பொழுதெல்லாம் பெருமை கொண்டீர்கள். இப்பொழுது இறைவன் நீங்கிவிட்டான், மனம் வெறுமையாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் அவனை அறிகின்றீர்கள், கூப்பிடுகின்றீர்கள். நிச்சயமாக அங்கு இறைவன் பதில் அல்ல. எனவே நாம் இறைவன் மீது நம்பிக்கை இழக்கின்றோம், பிரார்த்தனையெல்லாம் செல்லாது என்று எண்ணுகின்றோம். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய பிரார்த்தனை அமைந்திருக்கிறது என்பதையும் உறுதி கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றான், சுகமடைய வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள். ஏற்றுக்கொண்டேன் இறைவனை என்று கூறுங்கள். பின்னர் அதிலிருந்து உறுதியாக நீங்கள் உயர்ந்து வாருங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு கலங்கப்படுத்த வேண்டாம். பூஜித்தல் கட்டிவிடும். பூஜை என்பது இறைவனுடைய வாக்கை நான் கலங்கப்படுத்தாமல் அதனை போற்றி அதன் தூய்மையை பாதுகாப்பது. உங்களுடைய அறிவை கொண்டு உலசி பார்த்ததை கலங்கப்பட்டு திட்டுப்பட்டதாக ஆக்கி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது பூஜை கெட்டுவிட்டது என்பது பொருள். பூசாரிகள் அறிவிப்பார்கள், பூவையும் படத்தையும் கொண்டு பூஜைங்கள் என்று. இங்கோ இறைவனுடைய அழகான வாக்குகளை என்னுடைய அறிவை கொண்டு கலங்கப்பட்ட விதமாக தீட்டுப்பட்ட விதத்தில் நான் ஆக்கிவிட்டு பின்னர் அதிலிருந்து உதவியை தேடுவது என்பது நான் கலங்கப்பட்டு விட்டுவிட்ட ஒரு அசிங்கமான ஒரு எண்ணத்தை மீண்டும் நான் மேற்கொள்கின்றேன். இறைவனுடைய உதவி அங்கு இல்லை. உங்களுடைய அறிவை நீக்கிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆற்றல் அங்கு உயிரோட்டமாக பெருக ஆரம்பிக்கும். அத்தியாயம் 45:33 வசனம் 33 அத்தியாயம் 45. இவர்கள் பரிகாசத்தின் காரணமாக அவர்கள் செய்த தீமையெல்லாம் அவர்களுக்கு வெளியாகும். எதையெல்லாம் பரிகாசம் கொண்டிருக்கிறார்களோ நான் காப்பாற்றிக் கொள்வேன். எனக்கு ப்ரிவென்டிவ் நாலேஜ் இருக்குது, ப்ரிவென்ஷன் பண்ணிப்பேன், தடுப்பூசி போட்டுக் கொள்வேன் என்று தடுக்க முயன்றார்களோ அவை அனைத்தின் தீமைகளும் அவர்களுக்கு வெளியாகும். எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சுமந்து கொள்ளும். இன்றைய நிலை இதுதான். நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு நோயிலிருந்தும் சாதாரண மூக்கு செடியாகட்டும் சுகமடையப் போவதில்லை. இப்பொழுது எல்லோருக்கும் லங் ஃபெயிலியர்ஸ். உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிறப்பான வாழ்க்கை முறையில் நீங்கள் அமைய வேண்டும். உங்களுடைய வலிமையும் நீங்க வேண்டும். உங்களுடைய சுகாதாரமும் பெருக வேண்டும். சுகத்திற்கான ஆதாரம் உயிரோட்டம், வறுமை பொருளுக்கான ஆதாரம் அந்த அறிவை கொண்டு. எந்த அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய பொருளை ஏற்றுகின்றீர்களோ அதற்கான ஆதாரம் அறிவுக்கு உயிரோட்டம் வேண்டும். நம்புங்கள் இறைவனுடைய வாக்குகளை. அவனுடையமே நீங்கள் தஞ்சமடைந்து விடுங்கள். அவனுக்கே நீங்கள் சிரம் பணிந்து விடுங்கள், அடிப்பணிந்து விடுங்கள், முற்றிலுமாக சரணடைந்து விடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அறிவை நீக்கிக் கொள்ள இறைவனுடைய ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். நாளைய வாழ்க்கை உங்களுக்கு நன்மையாக அமையும். நாம் கேட்டுக்கொண்ட இவ்வளவு விஷயத்திற்கும் நிச்சயமாக இறைவன் சாட்சியமாக இருக்கின்றான். அந்த சாட்சியம் என்னவென்றால், சொல்வதெல்லாம் சரிதாகத்தான் இருக்கின்றது, இனி நம்முடைய தேவையெல்லாம் எனக்கு என்ன கேடு என் அறிவை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு காலம் இனி மனிதர் கிடையாது. தனித்தனியாக உங்களை படைத்தான் இறைவன், தனித்தன்மையோடு படைத்தான். ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் அவருடைய தேவை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தனித்தன்மையான இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் அவருடைய இறைவனை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள். இறை என்பது தேவையை அறிவித்தவன் எவன் அவனை பின்பற்றுங்கள். எனக்கு உணவு வேண்டும், உணவளிப் பணியை பின்பற்றுங்கள். எனக்கு அமைதி வேண்டும், அமைதி அளிப்பனை பின்பற்றுங்கள். இறைவனுடைய பெயர்கள் அமைதி அளிப்பான் என்று உணவளிப்பான் என்று. அவனை தேவையில் கதி கிடையாது என்று இருக்கும்போது அது இறைவனுக்கு பண்பாக மாறுகின்றது, இறைவனை அழைத்ததாக மாறுகின்றது. உன்னை தேவையில் கதி இல்லை என்பது கும்பிடுவதாகும். உன்னை நம்பி வந்துவிட்டேன், எனக்கு தயவு செய்து நீ செய்து கொடு, கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன். உன்னை தேவையில் எனக்கு கதி இல்லை. கும்பிடுதல் என்பது உனக்கே சரணடைந்து விட்டேன், நீ தான் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும், உன்னை விட்டால் எனக்கு கதி கிடையாது என்று எப்படி கூறுகின்றேனோ நான் இறைவனை அழைத்தேன். அமைதி அளிப்பேன் என்று கூறும் பொழுது உன்னை தேவையில் அமைதி அளிப்பன் இல்லை என்று நான் கூறுகின்றேன். இப்பொழுது நான் இறைவனை அழைத்தேன். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை அவனை தேவையில் ஒருவன் இல்லை என்று இருக்கும்பொழுது அது இறைவனுடைய பெயராக மாறுகின்றது. எனவே இறைவனை உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் அடையுங்கள். நாம் கற்பனை செய்ததற்கு கொண்ட பெயர்களை நாம் அழைக்க வேண்டாம். உணவளிப்பணி என்று அடையுங்கள், அமைதியளிப்பணி என்று அடையுங்கள். நான் பாவம் செய்துவிட்டு எஞ்சம் புரிவித்துக் கொண்டிருக்கின்றது, மன்னிக்கப்படுவேனா என்று மன்னிப்போனே என்று அடையுங்கள். அவனுக்கு மன்னிக்கும் குணம் இருக்கின்றது. இவ்விதமாக உங்களுடைய தேவைகளுக்கு அவன் ஒருவன் தேவை இல்லை என்று அழைக்கும் பொழுது நீங்கள் இறைவனை அடைத்தீர்கள், கும்பிட்டு விட்டீர்கள். அவனை தவிர கதி கிடையாது என்று பின்னர் அந்த வார்த்தைகளை பூஜித்து வாருங்கள். உங்களுடைய அறிவை கொண்டும் உங்களுடைய வழிமுறைகளை கொண்டும் மனிதர்களுடைய பேச்சுக்களை கொண்டும் கலகப்படுத்தாதீர்கள், உயிரோட்டம் கெட்டுவிடும். மீண்டும் வருவோம். 45:32 மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி இங்கு இருக்கிறதே உண்மையானது. மறுவாழ்க்கை உங்களுக்கு ஒன்று, அது பற்றியும் சந்தேகம் இல்லை என்று கூறப்பட்ட போது அந்த நாள் என்ன என்று நாங்கள் அறியோம். எங்கள் சயின்ஸ் அதற்கு ஒத்துவரவில்லை, எனவே நாங்கள் அறிய மாட்டோம். அது கற்பனை என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே அதை உறுதியான நம்புவர்கள் நாங்கள் இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இதன் காரணமாக நீங்கள் எதை நிராகரித்தீர்களோ அது ஒவ்வொன்றும் உங்களுடைய தீமைகளாக வெளியாக ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பரிகாசங்களை சூழ்ந்து கொண்டது என்பதை அறியுங்கள். நீங்கள் சூழப்பட்டவர்கள், இனி உங்களுக்கு பிரார்த்தனை கிடையாது என்பதை அறியுங்கள். உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் மரணிக்க வேண்டும். அதிலிருந்து இன்று நீங்கள் விடுதலை பெற வேண்டி உங்களுக்கான இந்த நேரத்தில் அறிவிக்கப்படுகின்றது. இன்று முதலாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு போதுமானவன் இருப்பான். அடுத்த மாத கூட்டம் பிப்ரவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு.